ஓம் அகத்தி சாய நம, 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 ஓம் அகத்தி சாய நம. அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சிவபுராணம், திங்கட்கிழமை கீர்த்தி திருராகவல், புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை போட்டி திருராகவல், நேற்று உபதேசம். ஞானிகள் இப்போதுதான் மனமிறங்கி ஆன்மீக அன்பர்கள் பல இடத்தில் பல கோணங்களில், கோணம் ஒரே முறைதான், பல இடத்தில் பல ஆன்மீக அன்பர் நிறைய பேருக்கு பெண்கள் ஆண்களுமாக எப்படியாவது கடவுள் அடைய வேண்டும், மூச்சலாபம் பெற வேண்டும், வீடு பெயர் அடைய வேண்டும், அல்லது மேல்நிலை அடைய வேண்டும், அல்லது ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்று பல நோக்கம் ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள். பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்த மக்கள், புண்ணியம் செய்த மக்கள் யார் என்று கேட்டால், அதிகமாக புண்ணியம் செய்த மக்கள், புண்ணியம் செய்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அதிகமாக புண்ணியம் செய்தவர்கள் 100-90% செய்த மக்கள் இந்த குடிலை சுற்றியுள்ள மக்கள் தான், அருகில் இருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள, இது சுத்த சன்மார்க்கம் அல்லவா, சுத்த சன்மார்க்க வேண்டும், ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளவும், சுத்தமான தண்ணீர், சுகாதாரமான தண்ணீர் இங்கே கிடைக்குது, அதே பிரசாதம் கிடைக்கும், இதை பலகீனம் அல்ல, பிரசாதம் கடவுளால் கொடுக்கப்பட்டது. குடிலில் நடைபெறுகின்ற குடியில் தரக்கூடிய பிரசாதம் கடவுள் பிரசாதம், அதை உண்மையிலே ஒரு ஒரு அளவு ஒரு பிடி உணவு சாப்பிட்டாலும் அது நீடி ஆயுள் தரும், துன்பத்தீரும், அப்பேற்பட்ட ஒரு இடம். மற்ற இடத்தில் வீண் ஆரவாரம் இருக்கும், இங்கேதான் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள்னா, இங்கே அது அந்த வேண்டுகோள் தன்மையே அது பழைய அன்பர் படிக்க சொல்கிறேன். நான் எல்லா உயிருக்கும் தொண்டு செய்ய வேண்டும், உன்னை சார்ந்தே இருக்க வேண்டும், அடியின் வாய்மையோடு இருக்க வேண்டும், புகன்றபடி புரிந்திடல் வேண்டும், புகன்றபடின்னு சொல்லாமே சொன்னபடி நான் செயல்பட வேண்டும். அடுத்து நையா வண்ணம் என்று சொல்லியிருப்பார், நான் நலிந்து விடக்கூடாது, என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படி பல வேண்டுகோள் இருக்கலாம், அதில் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் இது, அங்கே வேறு எந்த பாசத்துக்குமே இடையில்லை, ஒன்றே ஒன்று, உன்னை நான் சார்ந்திருக்க வேண்டும், அழியாத வடிவம் பெற வேண்டும், நான் பொய் பேசாதிருக்க வேண்டும், நலியாதிருக்க வேண்டும், நான் எல்லா உயிருக்கும் தொண்டு செய்ய வேண்டும், இப்படி தான் அதில் முக்கிய 11 பாடல் இருக்கும் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். அன்பர் இதை நாம் பிறகு சொல்லுகிறோம், இது கூட இது வந்து வேண்டுகோளில் பல வேண்டுகோள் இருக்கு. சன்மார்க்க வேண்டுகோள் என்று சொல்லாமல் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் அப்படின்னு இருக்கு, சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்று சொல்லாமல் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் அப்படி என்றால் அங்கே வேறு எந்த விதமான இதயத்தில் வேறு இடமே இல்லை, தொண்டு செய்ய வேண்டும், எல்லா உயிருக்கும் நான் தொண்டு செய்ய வேண்டும், அடியேன் பொய்மை பேசாதிருக்க வேண்டும், சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும், நான் அழியாதிருக்க வேண்டும், நயா வண்ணம் இருக்க வேண்டும், உன் திருவடியை சார்ந்திருக்க வேண்டும், பிரியாதிருக்க வேண்டும், நான் எங்கே சென்றாலும் உன் பெருமையை பேச வேண்டும், இதுதான் அதில் சாரல். அப்போ அந்த அதான் சுத்த சன்மார்க்க வேண்டும். அது அவங்க பெரியவங்கெல்லாம் ஒரு ஆட்டை தலைப்பை பயன்படுத்தினா, ஒரு தலைப்பு தந்தால் அதுலேருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க, அதுக்குரிய தலைப்பு தான் பேசுவாங்க. ஆக இப்போ வேண்டுகோள்ல பல வகையாக உண்டு, மனைவி நல்லபடி இருக்கணும், மனைவிக்கு நோய் இல்லாது இருக்கணும், பிள்ளைகளுக்கு கல்வி, பிள்ளைகள் நல்லபடி இருக்கணும், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் அமையணும், கடன் சுமத்தீரணும், சொந்த வீடு அமைய வேண்டும், இப்படியெல்லாம் கேட்கலாம், அது நியாயமானதுதான். அது அதே சமயத்தில் எங்கள் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கணும், இன்னொரு அதோடு கொஞ்சம் மேம்பட்ட வேண்டுகோள், என்னை பெற்ற தாய் தந்தைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும், அவங்க மனநோகம் அடியே நடந்து கொள்ள வேண்டும், நன்றி உணர்வு எனக்கு வேண்டும், அது பெரிய வேண்டுகோள் உலகத்திலேயே, அது வேணும். இது அவங்க இருந்து இப்போ சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்பது மேல்நிலை அடையதற்கு, மேல்நிலை 4 படி கிட்டுது, இப்ப நான் சொல்லுவது முதல் படி, சரிக மார்க்கம், சரிக கிரிக மார்க்கம், சரிக மார்க்கம் தான். நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், யாரும் என்னை பாவி என்று சொல்லக்கூடாது என்றெல்லாம் வேண்டிவாங்க. அடியன் பாவியாகாது இருக்க வேண்டும், உன் திருவடியை உருகி தியானிக்க வேண்டும், அடியன் பொய் பேசாது இருக்க வேண்டும், புறங்கூறாது இருக்க வேண்டும், நன்றி மறவாது இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லும். நான் அருவறுப்பாக பேசக்கூடாது, கொடூரமாக யாரையும் பார்க்கக்கூடாது, கோபமாக பார்க்கக்கூடாது, கடுமையான வார்த்தையை பேசக்கூடாது, பண்போல உனைப்படையெல்லாம் பண்போல இனிமையாக பேச வேண்டும், அதில் வஞ்சனை இல்லாத இருக்க வேண்டும். தேனூலக நான் பேசலாம், அதில் வஞ்சனை இருக்கக்கூடாது, வஞ்சனையற்ற வாழ்க்கை வேணும், இனிமையாக பேச வேண்டும், அப்படி எல்லாம் சொல்லி இப்படி ஒரு கேட்கலாம். அப்புறம் உன் திருவடியை நீ உன்னை யார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும், நீ யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நீ யார் என்று தெரிந்து கொண்டால் நான் யார் என்று எனக்கு தெரியும், நான் யார் என்று தெரிந்து கொள்ள நீ யார் என்று எனக்கு தெரியும், நீ யார் என்று தெரிந்து கொண்டால் நான் யார் என்று தெரியும், நான் யார் என்று தெரிந்து கொண்டால் நீ யார் என்று தெரியும். தலைவனை அறிந்து கொள்வது சின்ன விஷயம் இல்லை, தன்னை அறிவவும் தலைவன் அறிவான். இப்ப தலைவன் அப்போ தலைவன் வேறுல நாம் வேறுல, அவன் காய் சுத்தி செய்திருக்கிறான், தேகத்தை பொன்னுடமாக்கி கொண்டான், இந்த தேகம் இன்னும் பொன்னுடம்பாகவில்லை. அப்ப நான் யார் என்று கொண்டால் தலைவன் யார் என்றா, உன்னை நான் யார், என்னை நான் யார் என்று அறிய வேண்டும், நான் யார், நான் யார் அப்படின்னு கேட்டான். நான் யார் என்று கேட்டு பதில் வந்தால் தலைவன் யார் என்று கேட்காமலே புரியினான். நான் யார் என்று கேட்டு புரிந்து கொண்டால் தலைவனை கேட்காமலே புரிந்து கொள்வான்னா. அப்ப அத்தனை விஷயம் இருக்கு. தலைவனும் என்று நீ அன்று நான் தாய்மான சாமிகள், தலைவன் ஈஸ்வர சிவபெருமானை பார்த்து தட்சிணாமூர்த்தியை பார்த்து என்று நீ அன்று நான். ஹே, கூட இருக்க தொண்டர்கள்லாம் பார்த்து என்ன நீ கடவுள், நீ உன்ன நீ என்று நீ அன்று நான் சொன்ன என்ன. அவன் சொன்ன உண்மைதான்ப்பா. இந்த மனித வர்க்கம் ஜீவராசிகள் தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு, அன்று அவன் தோன்றினான், அன்றே நானும் தோன்றினேன், என்று நீ அன்று நான் அவனான். பெரிய வார்த்தை இது. உலக மக்கள் என தோன்று காலத்தில் நானும் பிறந்தேன், அவனும் பிறந்தான். நான் எல்லாம் தவம் செய்து, தவம் எது என்று நான் தூய மனசை வளர்த்து கொள்ளுதுதான் தவம். தூய மனசு, அவன் தூய மனசை வளர்த்து கொள்ளுதல், தூய மனசை உருவாக்கி வளர்த்து கொள்ளுதல், அதுதான் தவம். அப்ப நம்மகிட்ட இருக்கின்ற மனசு தூய மன இல்லை. என்ன காரணம்? காமதேகம் முன் செய்த வினைகள். காமதேகம் கடவுள் கொடுத்ததே, தேகம் கொடுத்ததே, அற்புதமான சக்தி உள்ளே இருக்கு. உமி, இந்த தேகம் என்பது உமி, உள்ளே சக்தி என்பது அரிசி. இந்த உமியை நீக்கினால் தான் உமி இருப்பதால் தான் நெல் பாதுகாக்கப்படுது, இல்லை சொன்ன நெல் முன்னே அழிந்திருக்கும். ஆக இந்த உமி உடம்பு உமி கொடுக்காவிட்டால் நெல் நீடித்திருக்க முடியாது, அரிசியாக இருக்க முடியாது, உளுத்து போகும். அப்போ உமி மேலே இருப்பதனால தான் நெல் நீடித்திருக்கு. மாதிரி இந்த தேகம் காமதேகம் இருப்பதால் தான் சூட்சம தேகம் உள்ள ஜோதி உடம்பு இருக்கு. ஆக இந்த வாய்ப்பு, இந்த தேகம் காமதேகம் தான், ஆனால் புரிந்து கொண்டவர்கள் அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த தேகம் காமதேகம்னு சொல்லுவோம், அற்புதமான தேகம் அறிந்து கொண்டவர்களுக்கு. அப்போ தூய்மையான மனம் இருக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்போ தூய மனசு வளர்த்து கொள்வதுதான் தவம்னா, அப்போ வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன பாடுபட வேண்டும், பட்டினி கிடப்பதா, இல்லை ஒரு ஊராக சுற்றுவதா? இல்லை, வழிபாடு. ஐயா சொன்ன, ராமலிங்க சாமி சொன்னது போல், சுத்த சன்மார்க்க வேண்டுகோள், திருவடியை பற்ற வேண்டும் சொல்லுவாங்க. அப்போ அந்த வேண்டுகோளில் பல வேண்டுகோள் இருக்கலாம். அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும். இப்போ நாங்கள் கேட்குறோம், அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளாக நான் வாழ வேண்டும், நித்திய அறப்பணி செய்ய வேண்டும், இன்றுதான் ஒரு வேண்டுகோள். இப்போது நாம் எல்லாம் இங்கே பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அன்பர் ராமமூர்த்தி, நம்ம தண்ணி வண்டியில் சரவண தலைமையின் கீழ் தொண்டர்கள் நந்தகோபால், ரவி, சங்கர், இப்படி தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து தண்ணி பிடிக்க போயிருக்காங்க. ஒரு அன்பர் பெல் முருகானந்தம், இந்த பையனுக்கு திருமணம் இருந்தது, முருகானந்தம் மூர்த்தி, இவர்கள் 3 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி கொடுக்க போயிருக்காங்க. அவர் இப்போ தான் நினைச்சேன், முதல் வேண்டுகோள் அவர்கள் நீடு வாழ வேண்டும். இங்கே பூஜை நாடி போல பெரிய கூட்டம் வரு கூட்டம் இந்த அளவுக்கு கூட்டம் செய்து ஆசி பெறுகிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள், அவங்க கடமை செய்கிறார்கள். அந்த உணர்வு, அது உணரக்கூடியதான் சுத்த சன்மார்க்கம். நாம் கேட்போம் கடவுள்கிட்ட, இந்த தொண்டர்களை அடியேன் புரிந்து கொண்டு அன்பு செலுத்த வேண்டும். அவ ஐயா ராமலிங்க சாமி, அப்போ நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும், நான் ஆறுயிர்க்கெல்லாம் அப்பா நான் வேண்டுதல் விட்டு அருள் புரிய வேண்டும். ஆறுயிர்க்கெல்லாம் நான் நன்கு செய்த வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கன நான் சென்றாலும் எந்த நீனது அருள் புகழையே வேடல் வேண்டும். செப்போத மேல்நிலை மேல் சுத்த சிவம் மார்க்கம் பெரிய வார்த்தை. அன்பர் படிச்சேற்பாடு சொல்ற செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும். பெரிய வார்த்தை அது ஒண்ணுதான். அது மற்றதெல்லாம் இருக்கு, மற்றதெல்லாம் அப்படி லேசா போயிடும். ராமலிங்க சாமியோட பழக்கம்னா பார்ப்பதற்கு லெகுவா இருக்க வேண்டும். அதே சாதாரண மக்களும் புரிய வேண்டும். மேலே உள்ளவர்களுக்கு சொல்லாத செப்பாத என்பது சொல்லாத மேல்நிலை. யாராலும் சுட்டி காட்ட முடியாத ஒப்பு உயர்வற்ற உயர்ந்த நிலையில் நான் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அது. அன்பர் அந்த வேண்டுகோளை அன்பர் மோர் செல்லப்பட்டு அவர்கள் படிப்பார்கள். பிறகு நான் சொல்லிடுறேன். அன்புள்ள பெரியோர்களே வணக்கம். இந்த வழிபாடு நித்த நித்தம் தினந்தினமும் நாம் இங்கே கூடி பெரியோர்கள் திருவடியை பூஜை செய்கிறோம். இந்த பூஜையின் நோக்கம் தூய எண்ணம் வேண்டும். தூய எண்ணம் இருந்தால்தான் செயல் தூய்மையாக இருக்கும். இப்போ தூய எண்ணம் எது என்றால் அது மனிதாயுமானம் அல்ல ஜீவத்தாய்வு. தூய எண்ணம் மனிதாயுமானம் இல்லை என்றால் வராது. மனிதாயுமானம் என்றால் என்னென்ன மற்றவருக்கு மனிதாயுமானம் காட்டுவது இருக்கட்டும். மனைவி இடத்தில் அன்பு காட்ட வேண்டும். மனைவி கணவன் இடத்தில் அன்பு காட்ட வேண்டும். இருவரும் சேர்ந்து தன் தாய் தந்தைக்கு, கணவனை பெற்ற தாய் தந்தைக்கு அந்த பெண் தொண்டு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் மனைவியை பெற்ற தாய் தந்தையும் அவர்களும் மனிதர்கள் தானே. இவங்க தாய் தந்தையை மட்டும் கவனிக்கிறீங்கல்ல. பெண்ணுடைய பையன் கணவனுடைய குடும்ப தலைவனுடைய தாய் தந்தையை கவனிப்பது போல அவர் நம்பி நம்மகிட்ட வந்திருக்க அல்லவா. அங்கே ஆண்வாரிசு இருக்கார். அவர்களும் அவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் மனிதாயுமானம். மரபு வேற, அது எப்படி கொண்டாங்கொட்டாம வீட்டில் இருக்கிறது அவர் சொல்லிட்டு இருப்பான். அப்படியாது ஒரு மூடத்தனம். ஆண்வாரிசு இல்லை, வயதானவர்கள் மனைவியின் தாய் தந்தையை அவர் ஆண்வாரிசு இல்லை, அவர்களுக்கும் அன்பு காட்ட வேணுங்கிற இதயம் தான் சுத்த சன்மார்க்கு. அதுதான் மனிதாயுமானம். எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும். அது அவங்க அவருக்கு இவர்கள் என்று இல்லை. எல்லாரும் கடவுள் பிள்ளைகள் தான். மனைவியும் கடவுள் பிள்ளை தான், நாமும் கடவுள் பிள்ளைகள் தான். ஆக குடும்பத்து உள்ளவர்கள் இப்போ சரி அந்த அந்த ஜீவகாருண்யம் அல்லது ஜீவத்தைவு அல்லது தூய மனசு, தூய மனம் அல்லது ஜீவகாருண்யம் அல்லது மனிதாயுமானம் மனிதநேயம் தயை தய சிந்தன். இப்போ பெண் சபி குடும்ப தலைவி இருக்கிறார். இது சமைக்கப்பட்ட உணவு அங்கே உள்ளவர்கள், அங்கே வீட்டில் உள்ளவர்கள் யாரோ சமைப்பதற்கு முன்னே அது யார் நாத்தனா, அது மாமியா, யார் பக்கத்து விட்டுவார், யார் திட்டினவ, அதெல்லாம் ஏதோ நடக்கும். சமைப்பதற்கு முன்னே குறைய மனசில் பேதம் இருக்கலாம். சமைத்த பின் எல்லோரும் சாப்பிடட்டும், அவங்க சாப்பிட்றது கண்டு ரசிக்க வேண்டும். இதுதான் தூய மனம் அல்லது தய சிந்தை, அதுதான் பக்தி நெறின்னா. நம்மிடம் ஒரு செயல், இன்னொரு தூய மனம் அல்லது மனிதாய மனம் அல்லது பக்தி அல்லது ஆன்மீகம் அல்லது சன்மார்க்கம். குற்றத்தை மன்னிக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் அது ஏதாவது நடந்தால் அப்படியே மறந்து விட வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒருத்தர் இடையில பேசினாலும் உடனே மறந்துவிட வேண்டும். அந்த மறந்துடுவதும் ஒரு தூய வழிபாடு. அதுதான் தூய்மை, தூய நெறின்னு சொல்லுவோம். மறந்து விட வேண்டும். அதற்கு தவசியம் மறந்து நன்றியை மறவாதிருக்க வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றியே மறப்பது. நன்றி மறப்பது ஒருத்தன் செய்த நன்றியை மறக்கக்கூட நல்லதல்ல. நன்றியை மறப்பது நன்றன்று நல்லதல்ல. நன்று அல்லது நன்மை அல்லாதது அன்றே அப்பொழுதே மறக்க வேண்டும். அதுதான் சன்மார்க்கவாதிகள். தூய மனம் அல்லது கடவுள் அடைய விரும்புகிறவர்களுக்கு தீமையை மறந்துவிடு, நன்மையை மனதில் வைத்துக் கொள்ளணும். இது ஒரு கவி. ஆகவே எண்ணங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். எண்ணங்கள் உயர உயர சிந்தனை, அதான் எண்ணம் உயர்ந்த உயர கடவுளாகிறான். எண்ணம் குறுகி விட்டால் கடவுளாக மாட்டான். அப்ப எண்ணம் வளர்ச்சி அடையணும், எண்ணம் வளரணும், எண்ணம் இது எண்ணம் உயர்ச்சி அடையணும், மேல்நிலை அடைய வேண்டும். சிந்தனையை உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்ப சிந்தனையை உயர்த்தி கொள்ள வேண்டால் செயல்பாடுகள் சொல்லும் செயலும் தூய்மையா இருக்க வேண்டும். அது ஐயா ராமலிங்க சாமியார் தான் சொல்றாரு. நான் எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்த வேண்டும், நான் வந்து என்னை சார்ந்திருப்பவர் அன்பு காட்ட வேண்டும், கொலைப்பொலைகள் தவிர்க்க வேண்டும், சொன்னபடி புகன்றபடி புகன்றபடி புரிந்துடுதல் வேண்டும் சொல்வார். உன்னை சார்ந்திருக்க வேண்டும் சொல்லுவான், போய் பேசாதிருக்க வேண்டும், நையா வண்ணம் சொல்லிட்டுருவார். வேண்டுகோள் பல வேண்டுகோள், அது சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். அங்கே வேற ஒன்றும் இருக்காது. உயிரினங்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும், உன் திருப்படி சார்ந்திருக்க வேண்டும், அழியாத வடிவில் இருக்க வேண்டும், மேல்நிலை அடைய வேண்டும். இந்த செப்பாத மேல்நிலை, செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமா இருக்கும், அது பெரிய வார்த்தை, பிறகு சொல்லுகிறோம். ஆக நல்ல எண்ணத்தை உயர்த்தி கொள்ளுதல் வேண்டும். அப்ப எண்ணத்தை உயர்த்தி கொள்வதற்கு என்ன வேண்டும்? இது போன்ற சான்றுகள் தொடர்பு இருக்க வேண்டும். பெரியோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும். யாராவது இங்கே இருந்தால், இப்போ இங்கே தான் ஒரு குடியல் இருக்கு, இப்போ வெளியில் இருக்காங்கன்னா சான்றுகள், யாராவது திருவாசகம் படிப்பவர்களாக இருக்க வேண்டும். திருவாசகம் அறுப்பா, நூலை தொட்டாவே போதும், நூலை தொட்டு படித்தாலே போதும். நூலைத்த படித்தால் மட்டும் போதுமா? அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மாறு இதே வெளியிடணும். அரிய நூல்களை படித்திருக்கலாம், குற்றமற்ற இடத்திலும், அது பெரிய வார்த்தை, அரிய கற்று உயர்ந்த நூல்கள், குற்றமற்ற ஆசனா குற்றம், குற்றமற்ற இடத்திலும் தெரியுங்களை ஆராய்ந்து பார்த்தால் இன்மை அறியாமல் இருக்க தான் செய்யும். ஆக பெரியோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும். சரியா, உலக மக்கள் எல்லாம் பெரியோர்கள் இல்லையென, இருக்கவே இருக்கிற ராமலிங்க சாமிகள், ராமலிங்க சாமிகளே, அப்பா நீ அந்த அடைந்த பேரின்பத்தை நீ கடினம் இல்லாமல், சிலருக்கும் ரொம்ப கஷ்டப்படாம தவத்தை முடிச்சிருக்குன்னு சொன்னேன், தவம் செய்திருக்குன்னு சொன்னேன். அந்த வாய்ப்பு பெறவள் ராமலிங்க சாமிகள்னா பெரியோர்கள் தொடர்பு இருக்கு, மணிக்க வாசகனா பெரியோர் தொடர்பு இருக்கு, அகத்தீசா என்றால் பெரியோர் தொடர்பு, திருமலை தேவா என்றால் பெரியோர் தொடர்பு, பெரியோர்கள் தொடர்பு இருக்கணும். அதுதான் அந்த எண்ணத்தை உயர்த்துவது. பெரியோர்கள் தொடர்பு இருந்தால் எண்ணம் உயரும், அப்ப சிந்தனை, அந்த நல்ல மனசு வரும். இப்ப இது நோக்கமே நல்ல மனசு, நம்மிடம் இருக்க நல்ல மனசா இல்லது வேற பொறாமை வஞ்சனை கோபம்? அணுவதுனையும் சினங்காமம் அணுகாம இருக்கிறார். சிறிதளவும் இல்லை, சிறிதளவு இருந்தாலும் உள்ள பூந்துடும். அணுதுனையும் அணுதுனவும் கொஞ்சம் சிறிதளவும் நான் சினங்காமம் இல்லாதிருக்கேன்னா வேண்டுகோள்ல. அப்ப கோபம் நொடி பொழுதுல வரும், ஒரு மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. சரி எத்தனை முறை நீ உனக்கு கோவிச்சுக்கிட்டேன்னு கேட்டான், உனக்கு எத்தனை முறை கோபம் வந்துன்னு கேட்டான், என்னையான். சரி அதான் போட்டியா, எத்தனை முறை கோபம் வந்ததுன்னு இல்லை, எத்தனை முறை நீ சிரிச்சேன்னு கேட்டான், அதுவும் தெரியல. சரி எத்தனை முறை நீ அழுதுருப்ப, அதுவும் தெரியாது. எத்தனை முறை கடவுளுக்கு கும்பிட்டுருக்க, அதுவும் தெரியாது. அப்போ அணுவு துணையும் சிறிதளவும் சின்னங்காமம் இல்லாத இருக்குன்னா, அப்போ இந்த மின்னல் போட்டு வரும், இது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. கோபம் என்பது இவனுக்கு வந்து ஆறாவது அறிவு இருக்கும், ஆறாவது அறிவு இருந்தே சந்தேகம் அங்கேயே வெளியே வெளியே போயிட்டு வருவான். அவன் யாரோ ஒரு பையன், யாராவது ஒரு இலவச பையனுக்கு வாசனுக்கிட்டு அவனை பாய் பேசிட்டு இருப்பான், உள்ள மனைவி வேலை செய்ய குடும்ப வேலை செஞ்சிருப்பான், சமையல் செஞ்சிருப்பான், அந்த ரெண்டு பேரும் நின்று நிற்காத பார்ப்பான். இவ அவங்க வீட்டு வாசல்லாம் அவன் சொன்னுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ஏதோ நின்றுட்டு இருப்பான், உள்ள இருந்துகிட்டு இருப்பான், உள்ள அவன் பார்த்து சிந்திக்கவே மாட்டான். அவன் அவன் அப்படி இது ஒப்பிட்டு பார்ப்பான், பார்த்து புரிஞ்சுக்காது, அது ஒப்பிட்டு பார்த்து உடனே ஒரு முடிவு எடுப்பான். ஆறாவது அறிவு தான் சந்தேகம், அப்படியா இருக்கும் அப்படி இருக்காது. திடீர்னு முடிவு எடுப்பது நியாயம் இல்லை என்று எண்ணுகிறது தான் தூய மனசு. அந்த கோபம் அப்படியே வரும், அறிவு இதெல்லாம் பாவம், அந்த நொடி பொழுதுல நடக்கக்கூடியது. என்ன சில பாவிகள் ஒரு நொடி பொழுதுல பாவம் செய்வான், நொடி பொழுதுல ஏழு ஜன, என்னடா அத்தனை பெருமையா, நொடி பொழுது ஒரு அப்படி சுண்டி படுத்துக்கல, நொடி பொழுதுல ஏழு ஜென்மத்துக்கு தேவையான பாவத்தை சேர்த்துவோம், அப்ப எவ்வளவு பெரிய ஆளவன். அவன் என்ன செய்தா, சோறு போடும் போத மறந்தாலும் உப்பு போட்டுட்டா, பல பிரச்சனைகள், ஒரு பக்கம் மாமியார் கொடுமை, ஒரு பக்கம் நாத்தனார் கொடுமை, அவரோட பொண்ணு கொடுக்கும்போது என்ன செஞ்சான், சரி இப்போ அந்த அவருக்கு அம்மா இருக்கான்னு கேட்டான். அம்மா இருக்கான்னு கேட்டால் என்ன அர்த்தம், மாமியா இருக்கான்னு அர்த்தம், அம்மா இருக்குதுன்னு. என்ன வயசு இருக்குன்னா 80-85 வயசு ஆச்சுன்னா, நல்ல வேலை இன்னும் 2-3 வருஷம் தான் இருக்கும், சரி ஒன்றும் குற்றம் இல்லை, நம்ம மகளை கொடுக்கலாம், பொண்ணு கொடுக்கலாம் ஆச்சு. அந்த அம்மா அது ஒரு சில பேருக்கு மாமியா இருக்காது, சில பேர் மாமியா இல்லைன்னு சொன்னால், சரி மாமியா இல்லைன்னு ஒன்று மகிழ்ச்சியாக இருந்துச்சு, பொண்ணு கொடுக்குற அவனுக்கு. நாத்தனார் இருக்குதே நாலு முதல் ஒரு ஒரு சில குடும்பத்தில் நீ எல்லாத்தையும் சொல்றேன்னு இது வருத்தப்படாதீங்க. நாலு மாமியாரும் ஒரு நாத்தனார் ஒன்று அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா பொறாமை ஒரே வெறி இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த கோவம் எதுக்கோ இப்போ ஆரம்பித்தோம் போயிட்டு. ஆக கோபம் இல்லாமல் இருக்குன்னு அப்சாரி சுருக்கிக்கிறேன் நான். பெரியவர்களை வந்து பெரியவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இது இதுக்கு ரொம்ப நீட்டாதே, இதை வந்து குடும்ப பிரச்சனை எனக்கு பேசிட்டு இருக்கிறேன் அதுக்காக அப்படி அப்படி சுட்டி கட்டுவாங்க. அடிப்படை எடுத்துக்க, குடும்பத்தை பொறுத்து பேசும்போது சொற்ப சொல்லு சினம் சினத்தால் வந்தே கேடு. ஆக ஒரு நொடி போது நடந்ததுன்னு சொல்கிறேன், அதுக்கு நீட்டக்கூடாது சுருக்கி வரோம். அது இந்த பொண்ணு என்ன செஞ்சா உப்பு அதிகமாக போட்டால் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு தான் ஆரம்பித்தோம். அது மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை பிரச்சனைகள் கணவன் குடி பழக்கம் உள்ளவனாக இருந்து வந்து அடிப்பது மனைவி அடிக்கிறவனா நாங்கள்லாம் பார்ப்போம், எட்டத்திலிருந்து பார்ப்போம், கிட்டே போக மாட்டோம், மூஞ்சே பார்க்க மாட்டோம். சொல்லி பாருப்பா உனக்கு யாரப்பா அடிக்க உரிமை கொடுத்தா, கணவன் போ திருமணம் செய்யும்போது நீ அடி சித்திரவதை பையன் கூப்பிட்டானா, அது அந்த காலம். இந்த காலத்து அந்த போலீஸ் அது பெண் போலீஸ் இருக்கிறா, ஓட்ட ஓட்ட உதப்பா செருப்பு கலால பூசு கலால என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, பிடிச்சா பால் பிடிக்கலையா விவகாரத்தை செஞ்சுப்போம், என்ன கதை விடுற உதப்பான் உள்ளு கூட்டுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கெல்லாம் பெண் பெண்களை போட்டு கொத்து சித்திரவதை செய்யறது, ஓடி ஓடி அடிக்க தண்ணி போட வேண்டியது, வந்து அடித்து கொல்ல வேண்டியது, அப்படியே முன்னா ஒரு வாரமோட சில பெண்கள் வந்து ஆசுபத்திரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த நியாயம் எந்த சட்டத்தில் இருக்குது, இது இந்த சட்டம் வெள்ளக்கார வகுத்திருக்கானா இல்லை இது இல்லை முடியாச்சு காலத்து இருக்காய், என்ன இந்த சட்டத்தில் இருக்கு மனைவி பொண்ணு ஒன்று கொடுத்துருக்கானா, நான் வந்து பொண்ணை வச்சு நல்லபடி வாட்டை தான் உனக்கு உதவி செஞ்சேன், பொண்ணு கொடுத்துருக்குறான், தின தினமும் குடிச்சிட்டு வந்து அடித்து சித்திரவதை பண்ணி ரத்த கடையாக்கிறதுக்கு கொடுத்துருக்குறான், இப்போ விடுவான். இப்படி செஞ்சு பார்த்தா தெரியும் இந்த மனைவி அடிக்கிறவன் அப்போ புரிஞ்சுக்குவேன். சொல்லி பார்த்து திருந்தாத அவளை போய் நீ அடித்து என்னடா செய்ய போகிறேன், நீ சன்மார்க்கவாதியா, இந்த மண்ணை மிதிக்கத்தை யோக்கியதில்லை உனக்கு, இந்த மண்ணை மிதிக்க உனக்கு யோக்கியது இருக்கா, என்ன அவளை கொடுமை, ஏன்னா அது அவளை கொடுமை செய்து விட்டீங்கன்னா இங்கே வரேன்றோம். அப்படியே வந்துட்டாலும் நேராக பேச மாட்டேன், இந்த மாதிரி பாவிகள்லாம் வரக்கூடாதப்பா, இவெல்லாம் ரொம்ப கொடு பாவி, மனைவியை கொடுமை செய்கிற பாவி. அதே சமயத்தில் சில பெண்கள் இங்கே வரவங்களும் இல்லை, சில பெண்கள் கணவன் மனசு புண்படுத்திடுவாங்க, வருவாய் இல்லை கணவனை இருந்தால் போட்டோம்னு அப்படியே சித்திரவதை பண்ணேன், இது என்ன உனக்கு என்ன யோகித்து இருக்குது, அதுவும் தாய் தந்தை வீட்டில் தாய் வீட்டில் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது மூலமாக தான் குடும்பம் நடத்த மாதிரி இருக்கும். அது மனைவி சில பேர் பாக்கியமாக நினைக்கணும், ஐயோ நம்ம குடும்பத்திலிருந்து நம்ம தாய் தந்தை கொண்டாந்து பொருளுதவி செய்திருக்காங்க, இதை நாமும் நான் கணவனும் பிள்ளைகளும் சாப்பிடும் பயன்படுத்துகிறோம், நம்ம புண்ணியம் செய்திருக்குன்னு நினைக்கணும், இந்த பலகீனம் அதை பலகீனமாக நினைக்கக்கூடாது, இது கடவுள் கொடுத்தது தான், உங்கள் தாய் தந்தை வீட்டில் இருக்கிறது கடவுள் கொடுத்தது தான், அதை வந்து நீங்கள் வந்து இது மாதம் மாதம் 2000-3000 கொடுப்பாங்க அது பெருமையை நினைக்கக்கூடாது, பெருமை தான், அதை வந்து அதுக்காக கணவனை இடறி பேசுவது குற்றமாக அது பாவச்சியலாக. அப்படியும் சில பேர் பாவியாவாங்க, கணவனை மனநோக பேசி பேசி அவன் அடித்து பாவியாவான், இந்த அம்மா அந்த அம்மையார் கணவன் மனநோகத்து மனநோ கணவன் மனசை புண்படுத்தியே பாவியாகும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கடவுள் தினம் பூஜை செய்தால் இந்த சன்மார்க்கள் கலந்து கொண்டால் இயல்பு எப்படி இருக்குன்னா, மனம் இது குற்றம், ஏய் பேசாதே அவர் மனநோகம் பாவம் இது உணர்வு தான் சன்மார்க்கம், அவன் கணவன் பேசாதே பேசக்கூடாதப்பா அது பாவம், அவள் மனன் வந்து இருக்கிறா, நேத்தையோ உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, சில பெண்களுக்கு வெள்ளப்படும், சில பெண்களுக்கு ரத்த உதரப்போக்கு இருக்கும், சில பெண்களுக்கு அச்சீர்ண குழா இருக்கும், நோய்வாய்ப்பட்டிருப்பா, 2-3 குழந்தை இருக்கும், உடம்பு தாழ முடியாது தடுமாறுவா, பேசாதப்பா நல்லதில்லை என்று சொல்வது தான் சன்மார்க்கம், இதான் மனிதாயமானம். இந்த ஜீவகாரண்யம் ஜீவகாரண்யத்தை நீங்கள் இங்கேயே வெளியே போய் காட்ட வேணாம், உள்ளே இருப்பவர்கள் ஐயா எப்பா அப்பா வருவாருப்பா எப்பா வருவா அப்பா வருவாருன்னு பிள்ளைகளை கேட்கணும், அது சன்மார்க்கம். ஒரு வகையில் பாசம் உண்டு, எப்போ மகன் வருவான் என்று தாய் தந்தையும் ஏங்கணும், எப்போ வீட்டுக்கார் வருவார் என்று அவள் ஏங்கணும், அதுதான் ஜீவகாரண்யம். ஐயோ அப்பா வந்து எனக்கு அடித்து கொண்டுடுவாப்பா, என்னை என்ன செய்ய போகிறாரோ தெரியாதுன்னு மகன் சொல்லக்கூடாது, என்ன செய்ய போகிறானோ இன்றைக்கி தண்ணியை போட்டு வந்து மது அருந்தி விட்டு என்ன செய்ய போகிறானோ, தாய் தந்தை அவள் நெஞ்சில் அப்படியே கொடுமை, ஐயோ என்ன ஏற்படுமோன்னு பயப்படும் தாய் தந்தை, அப்படி நடுங்க நான் தஞ்சையில் பார்த்தேன், வந்ததும் எட்டி உதப்பான், அவனுக்கு எழுதி வச்சிடறா சொத்தை பெரியவனுக்கெல்லாம் கொடுத்துட்டேன், அவன் இல்லைப்பா நான் எந்த பிள்ளையும் எனக்கு வித்தியாசம் இல்லைடா, எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டேன்டா, என்னை ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்தினா, இல்லையா நீ அதிகமாக கொடுத்துருப்பேன் உதச்சான் அடப்பா, என்ன கொடுமை. அது நான் நினைச்சேன், அவனை அந்த மாதிரி பாவிகளை பார்க்கவே எனக்கு கண் கூசுன்னா, அந்த மாதிரி கொடிய பாவிகள். அவன் சொல்கிறான், இல்லைப்பா நல்லாரு எனக்கு ஒரே பிள்ளை தான், நீயும் என் மகன் அவனும் மகன் தான், நான் ஒன்றும் வித்தியாசமாக கொடுக்கறடா சொல்லி பார்த்தேன் கேட்கல, அடிக்கிறான். ஆக சித்திரவதை பண்ணிடும். இது மாதிரி இருக்கக்கூடாது. மகன் எப்போ வருவானோன்னு தாய் தந்து ஏங்க வேண்டும். பிள்ளைகள் எப்போ பிள்ளைகள் வந்து எப்போ அப்பா வருவாருன்னு ஏங்க வேண்டும். இப்போல்லாம் தாடியாக போயிடுச்சு, எப்போம்மா தாடி வரும்னு ஏங்கினா. அது இந்த காலம், அது வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறது தொன்மையான காலம். அம்மா அம்மையே அப்பா ஒப்பிலா மணியன்னு சொன்னார். இங்கே அம்மா நான் வேண்டுதல்னு சொன்னார். அது அவங்கள அந்த காலம். இப்போ தாடியே நான் வேண்டுதோன்னு இப்போ சொல்ல மாட்டார். ஆக அப்பா எப்போ வருவாருன்னு ஏங்கணும், கணவன் எப்போ வருவாருன்னு. இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், அண்ணன் எப்பம்மா எப்போ அண்ணி அண்ணன் வருவார், நேற்றே போனாருன்னு. இல்லை ஐயா, இல்லை ஐயா, இல்லைப்பா நேற்று இது மாதிரி இருக்கு, சொந்தக்காரங்க கூட்டு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. இப்படி குடும்பத்துள்ளவர்கள்லாம் ஏங்கி ஏங்கணும். அதான் குடும்ப தலைவனை பார்க்க மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். இதுதான் மனித அபிமானம், இதுதான் ஆன்மீகம், இதுதான் சுத்த சன்மார்க்கு. அப்போ இருப்பவர்களுக்கு சரி, இதை விட இன்னொரு சுத்த சன்மார்க்குன்னு கேட்டான். வேண்டுகோள், சுத்த சன்மார்க்கு வேண்டுகோள், விருந்தே ஓசரிக்க வேண்டும். அப்ப தலைவன் ஆசிரியர் வேணுமோ, இப்ப ராமலிங்க சாமிகளே என்கிட்ட இருக்கிற குறைகளை அடியனுக்கு உணர்த்த வேண்டும் தாயே. இப்ப தாயின்னு சொல்றது என்னன்னு, யார் நமக்கு கருணை காட்டுகிறானோ தயை காட்டுகிறான் அத்தனை பேரும் தாய் தான். இந்த உன் திருவடியை பற்றி எனக்கு எது நன்மை தீமை என்று தெரியவில்லை. உன் செய்த பாவம் அஞ்ஞான காசம் மனசுல வந்து தெளிவில்லாது இருக்குது. உன் செய்த வினைகள் புலால் உண்டதாலும் உயிர்வாதை செய்ததாலும் உயிர்களை கொடுமை செய்ததாலும் அஞ்ஞான காசம் அறியாமை உள்ளது எனக்கு, நீ எனக்கு உணர்த்தே வேணும். இப்போ ராமலிங்க சாமி சுத்த சன்மார்க்க வேண்டுகோள், மனமாகி அற்றவர், பந்தவாசமற்றவர், விகாரமற்றவர், மலமாகி அற்றவர், மனமாகி அற்றவர், பந்தவாசமற்றவர், விகாரமற்றவர், உயர்ந்தவர், உன்னதமானவர், ஆயிரத்திட்டு மாத்தா உடம்பை மாற்றிக்கொண்டவர். இப்போ அதே ராமலிங்க சாமிகளே எனக்கு புரிய, உன் திருவடியை பூசித்து வாசியா திருவடியை பூசித்து ஆசி பெற அருள் செய்ய வேணும் ஐயா, நீர் எனக்கு அருள் செய்ய வேணும் என்று கேட்பதுதான் சுத்த சன்மார்க்கம். தினம் நாமத்தை சொன்னால் என்ன ஏற்படும்னு கேட்டான். தினமும் நாமத்தை சொன்னால் இதயம் தூய்மையாகும், வன்மனம் இருக்காது, கொடுமை உயிர்கள் ஜீவத்தைவு உண்டாகும். ஜீவத்தைவு தான் நான் சொன்னேன். இருந்த ஓசரித்தல், வீட்டில் உள்ளவர் அன்பு காட்டுதல், குற்றத்தை மன்னித்தல், பேராசி இல்லாது இருத்தல். தயவு இல்லாமல் ஒருவனுக்கு பேராசி இல்லை. அராஜகம் செய்வான், பேர பொருள் பற்று மிகுதி வந்துச்சுன்னா எதை வேணாலும் செஞ்சுட்டு இருப்பான். இந்த பொருள் பற்று தான் மன கொடுமைக்கு பொருள் பற்று. பொல்லாத காம வெறி, ஜாதி வெறி, மத வெறி, வஞ்சனை, பழி வாங்குதல், இதெல்லாம் வந்து அந்த பாவத்தின் சின்னங்கள். இது என்ன செய்யும், அறிவை தெளிவுபடுத்தாது. இருள், ஒரு காலையில மனைவியை கொடுமையா பேசினான்னா வந்துடும் சனிய, இதயத்துல வந்து மாசு வரும், அவ மனம் நொந்து போவா. திட்டதோட அடிச்சதோட கொடுமை திட்டுறது தான். ஏன்னா தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவன். இந்த கொடுமை பேசுவான் அவங்க அப்பா, அது பெரிய வார்த்தை அதெல்லாம் பேசு, அவரெல்லாம் மேலான தமிழ், அது சுத்த தமிழ், தஞ்சை தமிழ் பேசுவான். அவ வெளியே சொல்ல முடியாம நொந்து போவா. அவ நொந்து போக இங்க இதயத்துல வந்து அறிவு வேலை செய்யாது. அதே மாதிரி கணவன் நொந்து போய் வாரு, எந்த உயிருக்கு இடையூறு செய்கிறோமோ, எந்த உயிர் மன நோக செய்கிறோமோ அந்த அளவுக்கு இங்கே அறியாமை உண்டு பண்ண அஞ்ஞான காசன்னு சொல்லுவான். அப்போ பூஜை செய்யறது பிற உயிருக்கு இடையூறு செய்ய அறிவு தெளிவு இருட்டா இருட்டில் இருப்போம். பிற உயிருக்கு நன்மை செய்ய வெளிச்சத்துக்கு வர்றோம்னா, அதான் ராமணி சாமி சொன்னார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும் அப்படின்னார். தலைவனே, அப்பானா தலைவனே, என்னை கேட்டு நான் கேட்கிறதை வேண்டுகோளை கேட்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும், நான் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தல் வேண்டும். அன்பு செலுத்தினா அந்த உயிர்கள் எல்லாம் புண்ணியவான் ஏடு வாழ வேண்டும், அந்த உயிர்களெல்லாம் மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சி அடைய பெரிய ராஜதந்திரம் இது. நான் உன் திருவடி உன்னை நான் கேட்கின்றேன், எனக்கு நீ அருள் செய்ய வேணும் என்று அர்த்தம். முதவரியில நான் எல்லா உயிருக்கும் ஆறு உயிர்னா ரொம்ப உயர்ந்த உயிர் நட்டம், உயிர்னு சொல்லாம ஆறு உயிர், ஆறாவது அறிவு உள்ள அறிவுன்னு அர்த்தம் இருக்கலாம். எல்லா உயிருக்கும் நடத்திடலாம், எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்த முடியுமா? அதான் ஆறு உயிர்னா மனிதனுக்கு மனித வர்க்கம். இப்ப காட்டுக்கு போய் செய்ய முடியும், புலி கரடி சிங்கத்துக்கெல்லாம் போய் உதவி செய்ய முடியுமா? ஆடு மாட்டுக்கு உதவி செய்யலாம், வீட்டில் பின்னாடி குளிக்கும் போதோட பின்னாடி மரத்துக்கிட்டு போய் குளிக்கலாம், நான் ஆறு உயிருக்கெல்லாம் அன்பு செய்தல் வேணும், எல்லா உயிருக்கும் நான் அன்பு செய்தல் வேணும். ஏன்னா எந்த அளவுக்கு பிற உயிருக்கு தீமை செய்யறனோ அந்த அளவுக்கு ஆன்மா மாசுபடும். ஆன்மா மாசுபட்டா அறிவு மாசுபடும். அறிவு மாசுபட்டா ஒண்ணுமே இல்லை. இங்கே அறிவு தான் அறிவா நான் வேண்டும் கேட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், அப்பா நான் கேட்டாமலான்னு சொல்லுவார். ஆக அந்த எல்லா உயிருக்கும் நான் தொண்டு செய்தாவே, எல்லா உயிரும் தொண்டு செய்யாதாலே போதும், எல்லா உயிர் நீடு வாழ வேண்டும், புண்ணியமா நீடு வாழ வேண்டும், புண்ணியமா நீடு வாழ வேண்டும். ஆண்களும் பெண்களும் ஏழைகளும் ஏழை எளிய மக்களும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் இந்த நீடு வாழ வேண்டும், நீடு வாழ வேண்டும் நினைக்க 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 போதாதா, கடவுள் தானே வருவான். எல்லா சிந்தனைகளும் எல்லா ஆன்மாக்களும் நம்மை பாராட்டும், பாராட்ட பாராட்ட நல்லவன் நல்லவன் பண்புள்ளவன் கடவுள் தன்மை உள்ளவன், கடவுள் நல்லவன் பண்புள்ளவன் கடவுள் தன்மை உள்ளவன், நீடு வாழ வேண்டும் நீடு வாழ வேண்டும் நினைத்தால் கடவுள் வந்துடுவான். அப்ப நினைக்க நினைக்க ஆன்மா அப்படியே மலருது, ஆன்மா ஒளி பெறுது. ஆன்மா ஒளி ஒளி பெற்றால் அறிவு ஒளி பெறும், அறிவு ஒளிபட்டால் ஆற்றல் தெளிவுண்டா ஆன்மீகம் ஒளிபெறுனா. அப்ப ஆன்மீகம் ஒளி பெற வேண்டும், அறிவு ஒளினா எல்லா உயிருக்கும் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்வதற்கு தான் ஆசனம், பெரியவங்க ஆசி வேணும். இப்ப நம்ம கூடி இருக்கிறோம் எதுக்கு? ஏன் காலையில கிட்டத்தட்ட துறையூர்ல இருந்து சில பேர் வர்றாங்க, காலையில 3 மணிக்கு எழுந்து தன் கடமையை முடித்து விட்டு இங்கே வர்றாங்க. அது எதுக்கு? என்ன ஏதாவது கடவுள் ஆசி கிடைக்குமா? கடவுள் ஆசி பெறணும், பல பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் வேற அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு ஒரு ஒரு ஆறுதல் ஒரு மாற்று கிடைக்குமா? அது கடவுள் அடைய வேணும்னு சிலர், கடன் சுமை தேர வேணும்னு சிலர், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேணும்னு சிலர், மன அமைதி இல்லாத இருக்க அமைதி இல்லை, இதுக்கு ஒரு மாற்று கிடைக்குமா என்று சிலர் வந்திருக்கிறாங்க. இப்போ காலையில் 3 மணிக்கு எழுந்து, அதிகாலை 3 மணிக்கு எழுந்து இது அளவுக்கெல்லாம் காலை கடமை முடிச்சு வந்து உட்கார்ந்துருக்குங்க. ஏன் உட்கார்ந்துருக்கேன்னா பிடிச்சி கரையேறி கொள்ள வேண்டும். இந்த இடம் நம்ம குடியில் பக்கத்தில் பிறந்திருக்கிறோம், குடில் பக்கத்தில் தங்குகிறது பிறகு பிறகுல குடில் பக்கத்தில் தங்கக்கூடிய பாக்கி கிடைத்திருக்கு. சின்ன விஷயம் இல்லை. கடவுள் நடமாடுகின்ற இடம், இங்கே கோடிக்கணக்கான மக்கள் பசியாகி இருக்கின்ற இடம், வஞ்சனையற்ற இடம், பொய்மை இல்லாத இடம், விகாரம் இல்லாத இடம், ஒருவருக்கொருவர் விகரப்பம் இல்லாத இடம், பழி வாங்குதல் பேச்சே இல்லாத இடம், ஜாதி துவேஷம் இல்லாத இடம், மத துவேஷம் இல்லாத இடம், எல்லோரையும் பிள்ளைகளா அல்லது தாயாக நினைக்கின்ற இடம், இப்படிப்பட்ட இடத்துக்கு அருகில் குடியில் வீடு அமைந்திருக்கு என்றால் நிச்சயமாக புண்ணியம். எனக்கு அந்த ஜென்மம் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, முன் ஜென்மத்தில் கிடைத்திருந்தால் என்ன நான் முன்னேறிப்பேன். பெரியோர்கள் நடமாடுகின்ற இடத்தில், ஞானிகள் நடமாடுகின்ற இடத்தில், நல்ல சிந்தனை உள்ள இடத்தில் குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த இந்த மக்களுடைய ஆண்களும் பெண்களும் 500க்கு 1000க்கணக்கான கிட்டத்தட்ட 300, 400, 500 கூடமும் இருக்கும். அவர்கள்லாம் புண்ணிய செய்த மக்கள், அவங்க திருவடியை வணங்குகிறேன். அது நேற்று குழந்தை பிறந்தையாக இருந்தால், நேற்று பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அது திருவடியை என் சரிமையை தாங்கினேன். அவ்வளவு புண்ணியவான்கள். ஏன்னா நித்தமும் மக்கள் 1000க்கணக்கான மக்கள் வந்து செல்லுகிறார்கள், பசியாரி செல்லுகிறார்கள். வரும்போது முகவாட்டத்தோடு வருவார்கள். இங்கே பசியாரி திரு பசியாரி போகும்போது மகிழ்ச்சியோடு செல்வார்கள். ஆக அந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் சொல்றதுனாலே ஆறு உயிருக்கெல்லாம் எல்லா உயிரும் நல்லபடி வாழ இங்கே வந்து பசியாறுவதனாலே எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய வாய்ப்பை உச்சிக்கு எண்ணத்தை உயர்த்தி கொள்வதற்கு உயர்ந்த உபசரித்தல், யாராவது பசியாற்ற வேணுங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். ஏன் பசியாற்ற வேணும்னா, நான் ஆரோக்கியர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். அன்பு செய்ய ஏன் பசியாற்ற வேணும்னா, நீ ஜென்மத்தை கடைத்து நாடு, இந்த ஜென்மம் விட்டா போச்சு, இந்த ஜென்மையை போய் இந்த ஜென்மத்தை விட்டு வேற எங்கேயாவது வேற இந்த மனிதனாக பிறக்கிறது வேற எந்த நாட்டிலேயாவது பிறந்தா என்ன ஆகும், நிலைமை எங்கே போய் நிற்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. அது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்தா தான் அவங்களுக்கு நன்மை. அது தமிழ்நாடு தென்னாடுடைய சிவனையே போட்டினார். ஞானிகள் நட 9 கோடி சித்தர்களும் இந்த 4 மாநிலத்தில் தோன்றியிருக்கிறார்கள். தமிழ்நாடு கர்நாடகம் கேரளம் ஆந்திரம், தமிழகம் கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் 4 மாநிலம் தென்பகுதி. இந்த 4 மாநிலத்தில் தான் ஞானிகள் உருவாக முடியும். வடநாட்டில் இருக்கிறார்கள், அது வடநாட்டில் இருக்கிறார்கள், அது மிக அதிகமாக ஏதோ ஒன்று இருந்துட்டு இருக்கலாம். இந்த தமிழ்நாட்டில் பிறந்த இந்த மண்ணுடைய அமைப்பு, இந்த 9 கோடி பேர் நடமாடுகின்ற 9 கோடி பேர் தோன்றிய இடம். ஆக ஏன் என்னதான செய்ய வேண்டும், விருந்து ஏன் உபசரிக்க வேண்டும், நட்பு பெருக வேண்டும். ஆக விருந்து உபசரிப்பது அன்னதானம் செய்வதெல்லாம் எண்ணத்தை உயர்த்தி கொள்ளுதல், சிந்தனை உயர்த்தி கொள்ளுதல், தூய மனசு. தூய மனசு எதுக்கு வேணும்னா, அது வறுமை தீரும், நோய் தீரும், செல்வம் பெருகும், கடன் சுமை தீரும், மன்னிக்கு மனப்பான்மை உண்டாகும். அதே சமயம் சினம் சினங்காமம் இருக்காது, கொடுமையான கோபம் வராது, பொறாமை இருக்காது, பேராசை இருக்காது, வஞ்சனை இருக்காது. இதெல்லாம் அது இதுக்கு தான் அன்னதானம் செய்யறதுன்னு சொல்லுவோம். தினம் பூஜை செய்கிறோம், பூஜை செஞ்சால் செல்வம் பெருகும், நல்ல மனசு வரும். செல்வம் பூஜை இப்போ ராமலிங்கம் பூஜை ரெண்டு வகை உண்டு. சுத்த சன்மார்க்க வேண்டுகொள்ளலாம். பூஜை செய்யறதுனா நான் எல்லா உயிருக்கும் தொண்டு செய்ய வேண்டும், நான் அழியாமல் இருக்க வேண்டும், பொய் பேசாது இருக்கணும், சொன்னபடி நடந்துக்கணும், இது ஒன் திருவடி சார்ந்திருக்க வேண்டும், நீ நான் ஒன்றா இருக்க வேண்டும், நான் அணுதனையும் சிறுதளவும் காமம் வந்து சினங்காமம் இல்லாது இருக்க வேண்டும் அப்படி எல்லாம் கேட்டார். எல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்டுவது மேல்நிலை. வேண்டுகொள்ளை ரெண்டு வகை உண்டு. உலக நடை அணிய அறிந்து மனைவி மக்கள் உலகத்தை அறிந்து அவரும் அனுசரித்து வாழுவது வாழ வேண்டும் என்று நினைப்பது ஒரு வேண்டுகோள். இது சுத்த சன்மா சுத்த சன்மார்க்க வேண்டுகோள்னா ஒரே மைய கருத்து, பொய்மை இல்லாது இருக்க வேண்டும், சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும், உன் திருவடியே நெய்யா வண்ணம் இருக்க வேண்டும், நான் அழியாது இருக்க வேண்டும், அதே சமயத்தில் கொடுமை இல்லாதவனாக இருக்க வேண்டும், கொலை தொழில் கொலைகள் மாதிரி இது மாதிரி ஒரு துஷ்டர்களோடு நான் சாராது இருக்க வேண்டும், எல்லா இது ஒப்பாறு உயர்ந்தாரும் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், உலகமெல்லாம் ஒரு கொள்கை கடைபிடிக்க வேண்டும் என்று இருப்பார். இப்படி பல வேண்டுகோள். நம்ம வேண்டுகோள் தினம் தினமும் இப்படி தினம் ஒரு 5-10 நிமிஷம் 10 நிமிடம் ஆகுது, இங்கே வந்து இப்போ வந்திருக்கோம், 1 மணி நேரம் ஆக போகுது. இப்போ கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் மனசை தொடும்படிய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். சில குறைகள் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, எனக்கு போதிய கல்வி இல்லாதனால சில குறைகள் என்று இருப்பது இயல்பு தான், பெரியவங்க கொடுத்து கொள்ள வேண்டும். இப்போது ஞானிகள் இந்த மகான்கள் அரசன் அகத்தீசர், நான் மாதம் ஒரு முறை வாதம் ஒரு வாரம் ஒரு முறை நித்தமும் தினதினமும் பேசி கொண்டிருந்தேன். தினதினமும் பேசின பிறகு ஆசானே சொன்னார், பேச்சை நிறுத்து பௌர்ணமி தோறும் பேசுன்னு சொன்னார். சேவனை எடுத்துட்டோம். இப்போ மாசான் என்ன செய்துட்டாருன்னா, நான் நீ பேசுவது இருக்கட்டும், இந்த எத்தனையோ ஆன்மீகவாதிகள் பல ஜென்மங்களில் தொண்டு செய்து ஆசி பெற்றிருக்கிறார்கள், குடியில் அருகில் இருக்கிறார்கள், குடியிலில் சார்ந்திருந்து தொண்டு செய்கிறார்கள். இங்கே இப்போ தொண்டு செய்கிறவரெல்லாம் ஏதோ நேற்று வந்த நினைச்சிறார். பல ஜென்மங்களில் தொண்டு செய்து ஆசானுக்கு ஞானிகளுக்கு ராமலிங்க சாமிகளுக்கும் மாணிக வாசனுக்கும் தாய்மன சாமிகளுக்கும் பட்னத்தாருக்கும் பத்திரிகைக்கும் ஞானிகள் தொண்டு செய்த மக்கள் இங்கே தொண்டர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிலை உயர வேண்டும், என்னை அடுத்தாரும் நிலை உயர் இன்புட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அவர்கள்லாம் பல ஜென்மத்தை தொண்டு செஞ்சவங்க வந்து இங்கே இருப்பாங்க. இல்லைன்னா இங்கே எல்லாரும் இருக்க முடியுமா? வரைக்கவே முடியாதுன்னு தெரியும் எனக்கு. இங்கே ஒரு தொண்டனை வந்தா நிச்சயம் தெரியும், இவன் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க மக்கள். ஆண்களும் பெண்களும் புண்ணியம் செய்யாமல் இங்கே வந்திருக்க முடியாது. முன் ஜென்மத்தில் அவர்களுக்கு தபத்துக்கு தேவையான உணவு எதை சமைத்து கொடுத்த பெண்களாக இருக்கணும். இதான் 9 கோடி பேராக செலவா, 9 கோடி பேருக்கும் உணவு தந்திருக்க வேண்டும், எதை தொண்டு செய்திருக்க வேண்டும். பெண்கள் ஆண்களும் இருக்கணும், பிறகு ஆண்கள் மாறி மாறி வரும். ஆக இங்கே இருக்க பெண்களும் பல இது இங்கே எல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, எல்லா மக்களும் இருக்கா, எங்க தான் ஜாதி வரிசை கிடையாது. அப்ப என்ன செய்த கூட அப்ப அவெல்லாம் தொண்டு செய்திருக்கிறாங்க. அவங்க தொண்டு செய்தா இப்ப மாற்று மதத்தை இருக்கலாம், அது குற்றம் இல்லை. அது தொண்டு செய்த மக்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்காங்கன்னு இந்த வாய்ப்பை அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். நானே தர்றேன், தலைவன் தர்றான். என்னை திருவடியை பூஜை செய்திருக்கிறாய், எனக்கு உணவு தந்திருக்கிறாய், எனக்கு என்னை காப்பாற்றி எங்கள் தவத்துக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். 9 கோடி பேருக்கும் தொண்டு செய்திருக்கிறீர்கள். இன்னும் ஆயிரக்கணக்கான தொண்டர் இருக்கிறார்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100-150 பெண்களும் ஆண்களும் தொண்டு செய்கிறார்கள். இல்லை இடையில வந்து தொண்டு செய்யறவங்க இருக்கிறார்கள், அருகில் இருப்பவரும் இருக்கிறார்கள், தொண்டு செய்யறவங்க இருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கெல்லாம் நிலை உயர வேண்டும். பெருதற்கரிய மாடு பிறவியை தகைய தக்கவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த நடலில் அந்த கற்பக விருட்சத்தில் கற்பக விருட்சகம் இது இல்லை என்ற பேச்சே இருக்காது, இல்லை என்ற பேச்சே இல்லை. எவ்வளவு பேரான் சாப்பிடலாம், சேது கம்மஞ்சாசை கொடுத்துக்கிட்டே இருந்தோம், யாரோ சில பேருக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க, சரி அவனை எடுத்துட்டாது, அது இப்போ பிரச்சனை தீர்வு, அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டு வேண்டியதான். ஆக இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம். ஆக இதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், எதை செஞ்சிட்டு இருக்கிறோம், பெரியவங்க ஆசி இருக்குது, இங்கே தொண்டு சிறங்களாக வந்திருக்காங்க, அவர்கள் நிலை உயர வேண்டும். இப்போ ஒரே வேண்டுகோள், நான் பூஜை செய்யதான் இந்த புத்தி வந்தது. அவங்களாம் மனம் வந்து தொண்டு செய்கிறாங்க, ராத்திரி இரவு பகல் ஆசான் அருள் செய்வார், ஆசான் நம்மகிட்ட அன்பு காட்டுவார், துன்பம் வந்தால் நம்ம தாங்கிக் கொள்வார்கள் என்று அவர் தொண்டு செய்கிறாங்க. முன்ன அஞ்ஞான காசு அறியாம இருந்தது, தொண்டை மதிக்க மாட்டேன். அவங்க குறை கண்டுகிட்டே இருப்போம், அவர்களுக்கு பேசணும் அறியாத. குறை காண்டத்திலேயே நான் பெரிய ஆளா இருந்தவன், என்ன அந்த அளவுக்கு பாவம். அவன் நல்ல மனமும் இரவு போல் தொண்டு செய்யறவங்க, அவனை பெரிய குறை காண்டுவேன். அதுதான் அவர் கொஞ்சம் பேசிட்டா போதும் என்ன அவன் பேசுறான். இப்ப சொல்லும், அடே அவன் வளர்ச்சிக்கு தொண்டு செய்யுது, நீ தவத்துக்கு பாதுகாவலா இருக்கிறான், அவன்கிட்ட போய் குறை காண்டியே என்ன பாவச்சேல், எப்போ இந்த புத்தி வந்தது, அது ஆசான ஆசிய தான் வந்தது. அவன் காயம் நீ உன்னுடைய தவத்துக்கு ஒன்ன, ஒரு மனிதன் தவத்தில் முன்னேற வேண்டும் பல வீரர்கள் தியாகம் செய்ய வேண்டும். இப்போ நான் தவத்தை முன்னேறுக்குன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் ஜெயராமன் நல்ல வாண்டு, அடுத்தது வெங்கடேசன் அச்சகந்துறை முத்துசாமி, இப்படி இப்போ அது 10-12 பேர்கள், 10-12 தொண்டர்கள் எல்லாம் முன் ஜென்மத்தில் ஜானிக்கு தொண்டு செய்வேன். எல்லாத்தையும் அனுமதிக்க மாட்டான், இவனுக்கு உணவு தரத்துக்கு அவனுக்கு வேண்டாம், அவன் கொடுக்கட்டும். முன்ஜென்மத்தை தொண்டு செய்த பிள்ளைகள் அவன் கையால் உணவு கொடுக்கட்டுவான். இப்போ அது சில பேர் முரண்படுறாங்க, அவங்க வேணா பையன், அது ஏன் வேணா பையன், அவங்க வேணா பையன், ஏன் வேணா பையன். ஆக அவர்கள் ஏன் ஒரு மட்டும் கடவுள் அடையணும்னு சொன்னால், அல்லது மரணமேல பெருவாள் பேர் வேணும்னு சொன்னால், மொழிச்சாலாம் அடைய வேணும், வீடு பேர் அடைய வேணுமென்றால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர், இப்போ 100-கணக்கான பேர் தொண்டும் செய்கிறார். அறப்பணி செய்வதற்கும் துணையாக இருக்கிறார்கள், அதே சமயத்தில் சுத்த ஆன்மீகம் சுத்த சன்மார்க்கம் பரவுவதற்கும் துணை இருக்கிறார்கள். ஆக இவர்கள் நீடு வாழ வேண்டும். முன்னே குறை கண்டு வந்தவன் நான், நான் குறை காண்டத்திலே வல்லவனாக இருந்தேன், அந்த அளவுக்கு பாவனார் பாவிய நான். என்ன காரணம், முன் செய்த வினப்பயன் இன்னும் என்னை விட்டவாடு இல்லை, போட்டு என்னை கசக்கிட்டு இருக்கு, இன்னும் போராட்டம் குறை காண்டத்தில், இன்னும் குறை காண, இப்போதான் கொஞ்சம் கடல் போன்று இருந்த குறைகள், கடல் போன்ற வினைகள் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொட அளவு இருக்குன்னு சொல்கிறான். ஆக இன்னும் அடியன் கேட்டு அடியன் தொண்டை மதிக்க வேண்டும். அவனால் பல ஜென்மங்களில் தொண்டு செய்த பிள்ளைகள், அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் தொண்டு செய்ய அருள் செய்ய வேண்டும். அவர்கள் அறிந்தோ அறியாமலோ குற்றம் செய்தாலும் என் தாய் தந்தை செய்தது போல் நினைக்க வேண்டும், இல்லை கடவுள் செய்ததாக நினைக்க வேண்டும். தாய் தந்தைய குற்றம், தொண்டர்கள் ஏதையோ அறிந்தோ அறியாமலோ என்னை பேசியிருந்தாலும் அவர்களை கடவுள் குற்றம் செய்தாங்க, கடவுள் குற்றம் செய்ய மாட்டான். அன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் நான் அவருக்கு அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க வேண்டும் கேட்டோம். முன்ன அப்படி இல்லை, அவன் அப்படி பேசுறான், அவன் எப்படி பேசுகிறான், அப்போ ஏதோ குறை அது பாட்டில் தான் எதுவும் வினை இருக்கு இல்லையா. இப்போ அந்த அதுவும் தலைவன் ஆசியால் புரிந்து கொண்டேன். ஆக அங்கே அன்பர்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அதிக நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை, அது நேற்று பேச வேண்டிய கடமை இருந்தது, அது உபதேசம் அல்லவா, அது வந்து பெரிய தத்துவம் அது. ஆக இங்கே முதல் அங்கே ஆன்மீக அன்பர்கள் தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதல் படுத்த வேண்டும். இங்கே ஒரு நாள் இங்கே குடியில் தொண்டு செய்கிற மக்களுக்கு முன் செய்த வினைகள் தீரும். முன் செய்த வினை என்ன, முன் செய்த வினைனா என்ன, அது அறிவு தெளிவு இருக்காது, அந்த வினை தீரும். தொண்டர்களுக்கு முன் செய்த வினை தீரும், வினை தீர தீர அறிவு மென்மையா அறிவு தெளிவடையும், நோய் இல்லா வாழ்வோ மையம். இங்கே தொண்டு செய்தால் என்ன ஏற்படும்னா, முன் செய்த வினை தீரும், மனசாந்தம் உண்டாகும், நோயில்லா வாழ்வு உண்டாகும், கடன் சுமை இருக்காது, குடியில் மிதிச்சாவே குடியில் தொண்டு செய்தால் எல்லா நன்மை. இப்போ இங்கே இருக்க குடியில் தொண்டர்களுக்கு எந்த குறையும் வைத்திருக்க மாட்டேன், கேட்போம் அப்பா யாருக்காவது குறை இருக்கான்னு கேட்பேன். நம்ம நந்தகுமார் அன்பர் செந்திலெல்லாம் கேட்போம், யாருக்காவது குறை இருக்கா ஐயா எனக்கு புரியல அப்படின்னா உடனே சொல்லு, தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு. நீ என்ன தீர்த்து வைக்கிற, தலைவன் அருள் சார் பொருளை அவன் தர்றான், இவர் தீர்த்து வைக்கிற பெரிய மனுஷன், ஆக அவன் பொருள் தர்றான். தொண்டர்களுக்கு பிரச்சனையை வந்தால் எதிர்பார்ப்பேன், ஏதாவது வேணுமா, ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்ப்பான். அவர்கள் சில பேருக்கு வசி இருக்கு, சில பேர் இருக்கு, பிரச்சனை வந்தால் உடனே அந்த லோபி தானே இருக்கு, அது கொடும் பாவ என்ன ரொம்ப ஆரம்பத்தை போட்டு அப்படியே வதைத்தது என்ன லோபித்தனம். அப்புறம் ஆசானை கேட்டேன், நீ கொடுக்குற பொருள் அவன் கேட்குறான், அவர்களுக்கு கொடுக்காம ஏன் மனசு பொழுது சோர்வடையுது என்ன, அதான் பாப்பா இன்னும் நீ உணரலை. எப்போ நிலை உயர்றமோ அப்போதான் இது புத்தி வரும், கொடுப்பது கடவுள் கொடு, அவன் கொடுக்குறான் இவன் வாங்குறான், இவன் இடம் இடையில போடுட்டு. ஆக இன்னும் சில பேர் என்ன செய்வான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொருவதை செய்வான், அந்த பொறாமப்படுவான், அதுக்காக நான் நரகம்னு சொல்லிட்டேன். ஆக தொண்டர்கள் நன்மை அடைய வேண்டும். இது காலம் வந்து விட்டது, எனக்கு காலம் வந்துடுச்சு, இப்போ நல்ல காலம் வந்துடுச்சு, தொண்டர்கள் நன்மை அடைவார்கள், அவர் ஞானிகள், அவர் ஞானம் பெறுவார்கள், அவர் அறிய வேண்டிய ரகசியத்தை அறிவார்கள். இங்கே உள்ள அன்பர்கள் இப்ப தினம் தினமும் கலந்து கொள்கின்ற மக்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்ன, ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்கின்ற மக்களுக்கு அளவில்லாத பெருமை உண்டாகும், மன அமைதி இருக்கும். ஒரு ஒரு 30 நாளை கடந்தா தெரியும் உங்களுக்கு சகிப்புத்தன்மையோடு. 30 நாட்களுக்கு இங்கே வந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஞானிகள் வழிபாடு இந்த மாதிரி சில கருத்து சொல்லுவோம். அதை சந்த அந்த சந்தர்ப்பத்தில் அன்பர்களுக்கும் சேர்த்து வரும், பொதுமக்களுக்கும் சேர்த்து வரும். ஆக ஆக இந்த குடிலுக்கு அருகில் உள்ளவர்கள், வெளியிருந்து வர்றவர்கள், யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் பூஜையில் கலந்து கொண்டால் எல்லா நன்மையும் உண்டாகும். உன் செய்த பாவம் தீரும், வறுமை இல்லாத வாழ்வு வரும், தொட்டது தொடங்கும், மனிதாயமானம் உண்டாகும். தொட்டது தொடங்குறதோட அப்புறம் மனிதாயமானம் உண்டாகும். ஒரு மனிதனை பாவியாக்கதே வன்மனம், ஜீவகாரண்யம் இல்லாமை, ஜீவ தயவில்லாத ஒருவனை உயர்த்து, மனிதாயமான ஜீவகாரண்யம் உண்டாகும். ஜீவ என்றால் உயிரினங்கள், காருஞ்சா கருணை, தய சிந்தை உண்டாகும், ஜீவகாரண்யம் உண்டாகும். அப்போ ஜீவகாருண்யம் உண்டாகும், அந்த வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஜீவகாருண்யம் உயர உயர இருக்க அதிகம் ஆக ஆக சிறந்த ஜீவகாருண்யமே சிறந்த ஞானமாகும். ஆகவே இதற்கு முன்னே புலால் உணவு உண்டிருந்தாலும் நிறுத்தி கொள்ளலாம், அது காலம், அது ஒரு பழக்க தோஷம். அட, நாங்களே சாப்பிட்டோம் தான், ஏன்னா நாங்கள் பெரிய குடும்பத்தை பிறந்தான், எங்கள் நாங்களாம் ஒரு பாரம்பரியமாக புலால் உண்ற குடும்பம் தான். இப்போ நான் சாப்பிட்டேன், சின்ன 20-25 நிமிஷம் கொண்டு சாப்பிட்ருக்கேன், அது வேணே பையன். புலால் உணவு சாப்பிட்ருக்கலாம், நிறுத்திப்பிடலாம். கடவுட்டை கேட்டு எப்பா சுத்த சைவ உணவு, சைவ உணவு, சுத்த சைவ உணவுண்ணா. அது என்ன சைவ உணவு சுத்த சைவண்ணா? வெறும் உப்பு இல்லாமல் சர்க்கரையும் பாலும் சேர்த்துக்க தான் சுத்த சைவ உணவு. அது வெங்காயம் பூண்டு ஒன்றும் இருக்காது. ஆக இதுக்கு முன்னே நேற்று வரல நான் சாப்பிட்ருப்பேன், புலால் உணவு சாப்பிட்ருக்கேன், இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த வினை என்னை விடமாட்டேங்குது, பாவம் என்ன செய்யுது, அதுலேயே நாட்டம் இருக்கு. உன் திருவருளால் தான் நான் சைவ உணவை கடைபிடிக்க முடியும். சைவ உணவை கடைபிடித்து தான் பிறகு சுத்த செய்வ. புலால் உணவாது புலால் இல்லாத உணவு, புலால் இல்லாத உணவு சைவ உணவு, சுத்த சைவ உணவு வெறும் சர்க்கரையும் பால் தான், ஒன்றுமே இல்லை, அதுதான் சுத்த சைவ உணவு. அது வந்து வீர சைவம்னு சொல்லுவான். இப்போ நாங்கள் இருக்கிறது வீர சைவம், ஒன்று இப்போ இது வரைக்கும் முன்னாச்சும் ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டு, அதனால் இந்த ஒரு பஜ்ஜிகள்லாம் செய்வோம், காலிப்பழம் ஒரு பஜ்ஜி போட்டுலாம் சாப்பிடுவேன். இப்போ விட்டுட்டு 8-9 மாதம் ஆச்சு, வெறும் இந்த சர்க்கரையும் பால் தான், அதான் சாப்பிடணும். அதை காலையில் பட்டினி போட்டான், காலையில் பட்டினி இருந்தால் தான் அந்த மத்தியானத்துக்கு அந்த சோறு தினம் தொடர்ந்து சாப்பிட்றதுனா முடியுமா? ஆக இந்த நேற்று வரையிலும் நாம் வந்து புலால் உணவை பற்றி சிந்தித்துக்கலாம். அந்த 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 உணவுலேருந்து விடுபடுறதுக்கு ஆசான் ஆசி இருக்க வேண்டும். காலப்போக்கில் அதை விட்டுடலாம். ரெண்டாவது, அடுத்தது, நான் இன்று முதல் எவ்வளோ இருக்கையும் கொலை செய்ய மாட்டேன். ஏன்னா வந்து சில ஆடு கோழி எல்லாம் வாழ்க்கிறது பார்க்கக்கூடாது, கோழி வெட்ட கோழி ஆடு வெட்டுறதா வச்சக்கூடாது. இருக்கலாம், நேற்றவரில் இருக்கலாம், அறியாமல் தானே, இதாக செஞ்சாமல் செஞ்சாச்சுக்கலாம். அப்போ உயிர் பலி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும், புலால் உண்ணுவதை நிறுத்த வேண்டும். அடுத்து பழக்க தோசை இருக்கலாம், அதையும் நீத்திக்கணும். ஆக தினமும் தொடர்பு கொள்ள வேண்டும், தலைவனை பெரியோர் தொடர்பு கொள்ள வேண்டும். பெரியோர் தொடர்பு இருந்தால் செல்வம் பெருக்கும், மன அமைதி இருக்கும், ஜீவகாரண்யம் உண்டாகும். ஜீவகாரண்யம் தான் ஜீவகாரண்யமே ஞானை விட்டு தரக்கூடும் சொல்லியிருக்கிறான். சிந்தனை உயர்த்தி கொள்ள வேண்டும், எண்ணத்தை உயர்த்த வேண்டும், மன அமைதி இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஜீவகாரண்யம் இருக்கோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும், எந்த அளவுக்கு வன்மனம் இருக்கோ, எந்த அளவுக்கு கொடுமை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நோய் நொடியும் பிரச்சனைகள் இருக்கும், நனைந்துக்கிட்டே போவான். நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலாவும், நோய் செய்ய நோயின்மை வேண்டுவோம். என்னையா உடம்பு சரியில்லையா, எனக்கு பல்லு கொண்டு போய் என்னங்க பசிக்க மாட்டேங்குது, ஏன் உடம்பு சரியில்லை, வயிறு வீங்கிக்கிட்டே இருக்குன்னா, பல்லுவம் பார்த்து இப்படியே பார்த்து நெசிக்கிட்டே இருந்தான், எப்படியோ ஒன்று சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு கொடுமை செய்த பாவியாவன், எல்லா உயிரை கொன்று குவித்தவன், ஆனால் கொஞ்சம் கூட கருணை இல்லாதவன், தயசிந்தே இல்லாதவன், வந்து நோயில் மாட்டிக்கிட்டான், வயிறு வீங்கிக்கிட்டே இருக்கு, அப்படியே கை கால் மட்டும் சூம்பி போகுது, வயிறு மட்டும் பெருசாக இருக்குது, என்னையா பணத்தொந்தியான். அது சில பேர் வயிறு பேசினா பணத்தொந்தின்னு சொல்லுவான், இவன் நல்லா வயிறு வீங்கி இருந்துச்சு, என்ன காரணம் கேட்டேன், என்ன காரணம் இருக்குது, இதுக்காக வைத்தியம் சொல்லுண்ணா, இதுக்கு என்ன வைத்தியம் இருக்குது, நீ உனக்கு விராட்டி வச்சு எடுக்கிறது தான் வைக்கிறேன். ஆக அவன் என்ன ஏன் சொன்னான்னு கேட்டான். அந்த அளவுக்குப்பா நோயெல்லாம் நோயின்னு சொல்லாமே, நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாவான், அதுக்கு மாற்று அதை மருந்து இருக்குது, மருந்து சாப்பிடுவான். ஒரு சில நோய் வந்து 1 மாதம் இருக்கும், அவன் சொல்லுவான், அந்த மருந்து அந்த டானிக்கு அந்த டானிக்கு அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் போயிட்டே இருப்பான். அந்த வீணை தெரிந்திருப்பாடு நோய் தரும். அப்பா அவர் தான் ஐயா, அவர் தான் பெரிய ஆள், அரகரட்டும் சாப்பிட்டேன், எல்லாம் சரியாகல, அந்த சோனாசரன் டாக்டர் தான் என்ன காப்பாத்துனார். அரே அவ்வளோ பெரிய மனுஷன், வினை தீர்ந்தது, நீங்கள் அதை கவனிக்கணும். வினை இருக்கிற மட்டும் வினை கொஞ்சம் இருந்தால் நாளை காலையில் நோய் வந்தால் சாயந்தரம் போய்டும், தலைவலி காய்ச்ச அதெல்லாம் ஒரு ஒரு லேசான நோய். சில பெரிய நோய் இருக்குது, அது நோய் என்ன ஒரு மாதம் இருக்கும், இந்த விசைச்சோரன் சொல்லுவான், ஒரு மாதம் 48 நாள் இருக்கான். அப்புறம் அந்த அந்த டாக்டர் இந்த டாக்டர்லாம் பார்ப்பேன், கடைசி நேரத்தில் அவர் தான் ஐயா, அவர் தான் பெரிய ஆள், அவர் தான் பார்த்து சரியாக போச்சுனா. அப்போ சில பேருக்கு நீடிய நோய், இந்த உடனடி நோயின்னு சொல்லுவான், இது இது குறுகிய கால நோய், உடனடி நோய், குறுகிய கால நோய், நீண்ட கால நோயின்னா நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலாவா, எந்த உயிர் எந்த அளவுக்கு பிற உயிருக்கு நீ இடையு சரியோ, சில பேர் கொடூரமாக பார்த்தியே பாவி ஆவான், இப்படி அசால்ட்டாக அப்படி பேசுவான். அந்த அந்த நடையே அவனை எதிரி கோவத்தை உண்டு பண்ணும், என்னடா இந்த பைய ரொம்ப திமுறை நடக்கிறான்டுவான் நடையிலேயே, அந்த அசால்ட்டா அப்படி அப்புறம் மதிக்க மாட்டான், அப்படி பார்த்து அசால்ட்டா நடப்பான், அதுலயே சில பேர் பாவி ஆவான், சில பேர் கொடூரமா பார்த்து பாவி ஆவான், சில பேர் தூ அப்படிமா அது காரி துப்புவான், அதான் அதோட பாவி, இன்னும் மனசு துப்பியே சில பேர் பாவி ஆவான், அது அது ஒரு எதிர்ப்பு வெளிப்பாட்டு தான். இப்படி பல பாவிகள் அடாவது செய்வான், உயிர் கொலை செய்வான், கொடூரமாக பார்த்து பாவி ஆவான், பிறர் அவமதித்து பாவி ஆவான், அடுத்தது பகைவர் வந்துட்டா காரி துப்புவான், போதும் சனியன் பிடிக்க போதும்னு அர்த்தம், அவனுக்குலாம் இந்த ஆசமா வர போகுதுன்னு எதிர்ப்பு காட்டினேன். அவன் தான் எப்போவும் பேசினான் இல்லை, அவன் திருப்பி வரும்போது ஆண்கு பந்தா காரி துப்புவான், துப்பி அந்த எதிர்ப்பு காட்டுவான், அவன் எல்லாம் அவனுக்கு தான் இந்த ஆசமா கேஸ் வருது, இந்த காசரோகம் வரும்போது அவனுக்கு தான் வரப்பணும், ஏன்னா அவனு துப்புற அது அன்னைக்கு நடந்துடு, அவன் எதுக்கு காரி துப்பி எச்சு துப்பியே சில பேர் பாவியாவான், இன்னும் மேல துப்புனா இன்னும் பாவி ஆவான், ஆக பார்த்து பாவி ஆவான், அசால்ட் அப்படி அப்படி பேசியே பாவி ஆவான், அதே சமயத்தில் இப்படி இந்த தன் எதிர்ப்பை காட்டி பாவி ஆவான், அப்படி அப்படி முறைச்சி அப்படி அந்த செய்கையிலே பாவி ஆவான், சில பேர் அடித்தே பாவி ஆவான், இவ்வளோ பெரிய பாவி வள்ளுவன்ட்டு போய் என்னையா நானும் பல தரம் வந்தேன், நீ என்னை கவனிக்கவே இல்லை, நான் என்ன கவனிக்கிறது, உனக்கே தெரியாது, சுற்றியிலும் உன்னை சுற்றி கிட்டத்தட்ட நீ இருப்பது 45-50 கிலோ தான், உன் வயிறு இருக்கிறது மட்டும் 30 கிலோ இருக்குது, கிட்டத்தட்ட நீ உன்னுடைய பாவம் பெரிய பெரிய மலை மாதிரி நின்றுருக்கு, கண்ணன் கரியர் நிற்குது, வேணா பேச தெரியாது, அதுக்கு அவங்களுக்கு தெரியும், ஞானிகள் பார்ப்போம் அப்படியே கூட பார்ப்போம், வேணா பேச கண்ணன் கரியர்னு தார் செட்டிய தார் மாதிரி விகாரமான தோட்டத்தில் மலை மலை மாதிரி பெரிய பெருமாமலை மாதிரி நின்றுட்டு இருக்கு கூட இவன் உட்காந்துருக்கான், அது அவ்வளோ பெரிய வினைகள் லட்சக்கணக்கான டன் இருக்குது அவன் வேணே, இவன் இருக்கிறதோ தான் வயிறு உடம்பு வந்து 40 கிலோ வயிறு மட்டும் 30 கிலோன்னு சொல்லு, அந்த அளவுக்கு வீங்கி கிடக்கிறான், ஏன்டா யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஏன் அவ்வளவு மூர்க்கத்தனம் வந்ததுன்னு கேட்டான், முன் செய்த வினைகள், முன் செய்த வினை என்ன செய்யும், மூர்க்கத்தனம், ஒரு வயலும் தேவையில்லை எல்லாம் எனக்கு தெரியுன்றான், இந்த ஒரு வயலும் தேவையில்லை எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னாவே பிரச்சனை சனியும் பிடிக்க போகணும் அடுத்தான், இருக்கட்டும்ப்பா எதை சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஐயா என்று கேட்பவன்லாம் வந்து தேர போறான்னு அடுத்தான், இவன் யார என்னடா யோகிக்க இவனுக்கு என்ன தெரிய முடியுது அப்படிமா, சரி அந்த மூர்க்கத்தனம் அவனும் மனுஷன்தான் அவனுக்கும் எதுவும் தெரியும், அது இருந்தாலும் கேட்போம் அவனுக்கு கேட்க மாட்டான், அந்த மூர்க்கத்தனம் என்னையா முன் செய்த கல்வி தான், உனக்கு கல்வி தந்தது மூர்க்கத்தனத்துலேருந்து விடுபடுறதுக்கு தான், அவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்ல ஒன்னா இப்படி இதெல்லாம் பாவத்து சின்னங்க, ஆக எதுக்கு நீ சொல்றோம்னா இப்படி எல்லாம் அந்த குடுவோ பெரிய பாவ வயிறை வச்சுட்டு இருக்கான், வினை சோல் வினை மிகுதியாக இருக்கும், அந்த மிகுதி அதிகமாக வினை இருந்தால் சான்றுகள் தொடர்பு இருக்கணும், அப்போ மூர்க்கத்தனம் இருக்கணும், மூர்க்கத்தனத்தை நீ விட்டு விடுபட வேண்டும், அப்போ என்ன செய்வார்கள் பெரியோர்கள் இப்போ எதுக்கு பேசிட்டு இருக்கோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் வினை சூடுது, நான் பாவத்திலிருந்து எப்படி வரணும், இப்போ ஏன் இந்த நோய் வந்தது அப்படின்னா எல்லா உயிருக்கும் வினை பாவம் செய்ததுனாலே நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவும் நோய் செய்ய நோயின்மை வேண்டுவோம்னா எல்லா நோய்களும் பிற உயிர்களுக்கு செய்த இந்த வந்திருக்கும் நோய்கள் எல்லாம் பிற உயிருக்கு செய்த பாவங்கள் தான் துன்பம் தான், பிறகு நோய் இல்லாமல் இருக்க வேணும்னா பிற உயிருக்கு துன்பம் இல்லாமல் இருப்போம்னா வளம் இல்லையா அவ்வளோ சுட்டு போடுவான், அல்வம் பேசுவதே ரொம்ப லெகுவா இருக்கு, பார்த்தா முற்று புற்ற முனிவன் அல்லவா அகத்தீசன் அல்லவா, என்ன வள்ளுவனே அகத்தீசன், ஆமாப்பா நீ லேசன வள்ளுவனை யாரோ நினைச்சாரு, வள்ளுவன் அகத்தியன், வள்ளுவன் ஆசா ஞான பண்டிதன், வள்ளுவன் சாட்சா சிவபெருமான், அவன் அப்படி சொன்னானா அப்படி அப்படி லேசா இருக்கும், பல விஷயத்தை சுருங்க சொல்லுதில் வள்ளுவன், விரிந்த பல கருத்துக்களை அறிந்தவன் வள்ளுவன். அதனால சுருங்க சொல்லியிருக்கான். விரிவா பேசுறவன்லாம் விஷயம் தெரியாதவன்னா பழகவது பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்ல தேட்டாதவன் சொல்லுவான். பல சொற்களை காமொரு தான் விரும்புதல், பல சொற்களை பேசுவான். சுருக்கி சொல்ல தெரியாதவனுக்கு பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்ல தேட்டாதவன் சொல்லுவான் வள்ளுவன். வள்ளுவன் பல ரகசியங்களை விரிந்து பறந்து கிடக்குது. ஈரேழு பதினாலு லோகமும் அறிவு செல்லும், அப்படி விரிந்து அறிவு உள்ளவன். ஈரேழு பதினாலு லோகமும் ஆயிரத்தி எட்டு அண்டமும் செல்லும் ஆசான் வள்ளுவ பெருமான் அறிவு. அந்த அளவுக்கு விரிந்து பறந்து எங்கும் யாவித்த பரபிரமம் வள்ளுவ பெருமான். அவன் சொல்லுவான், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவும் நோய் செய்யா நோயின்மை வேண்டும் சொல்லுவான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, அறம் போலும் கூர்மை இறையனும் மரம் போல் வரும் மக்கட்பண்பில்லாதவன. சில பேர் சில பேர் சரும்ப அதிக படிச்சுட்டாக்கா அப்படியே அப்படி அப்படியே இருப்பான், அப்படியே நிமிந்து இருப்பான். அப்படியே இந்த உனக்கு கல்வி கற்றதே மற்றவனை மதிக்கதான் தம்பி, நீ ஒன்றா கல்வி கடவுள் கொடுத்துருக்கானா மற்றவனை மதித்து அன்பு காட்டுறது தான் உன்னை இவ்வளோ துமரவா பேச வச்சிருக்கிறான். மூர்க்கத்தனம் கல்வி கொடுத்தானே தவிர பண்பு கொடுக்கறடா உனக்குன்னா. அறம் போலும் கூர்மை இறனும், அறம் எதுக்குன்னா மற்ற மழுங்கி போனதை தீட்டுவது, ராய் விட்டு ராய் விட்டு அப்படியே கத்தி சில பேர் அந்த அறத்தை வச்சு தேய்ப்பான். இந்த இது காகரி அறியக்கூடிய அருவாமனை அதை வச்சு தேய்க்கிறது, அதை வந்து தேய்க்கிறதான். இப்போ சாணைகள் பிடிக்கிற மாதிரி அறம் போலும் கூர்மை இறையனும், மற்றவர்களெல்லாம் சிறப்பறிவு மற்றவர்களெல்லாம் போதிக்கக்கூடிய கூர்மையா அறிவு இருந்த போதிலும் மரம் போல் வரும் மக்கள் பண்பு இல்லாதான். சும்மா சா ஓரறிவு மரணம் ஓர ஆறறிவு உள்ளவனை பார்த்து நீ மரம் போல் வர, மரத்தை தாவரம் போன்ற எதுக்கு அவனை என்ன திட்டேன்னா, மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும். கொண்ட கல்வி கொடுப்பதே மற்றவனை மதி, மக்கள் சராசரி மக்கள் ஓ உலகம் என்பது உயர்ந்தவர் மாட்டுமா, அந்த கதைக்கு இது வச்சு கூடாது. அவரு அர்த்தம் அவரு அர்த்தம் வேற, அந்த அர்த்தம் இருக்கலாம். இது மக்கள் சராசரி மக்கள் கல்லாதவன் கற்றவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரு யாரா இருந்தாலும் அவரெல்லாம் மதித்து அன்பு காட்ட அவன் கல்வி தந்திருக்கிறான். தவிர இவன் என்ன மனுஷன் அவன் என்ன மனுஷன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு தெரியும் போகிறது, அவன் அதுக்காக உன்னை கல்வி கடவுள் கொடுத்தான். மரம் போல் வருவன் ஆறறிவு உள்ளவனை பார்த்து உன்னை போட வள்ளுவன் ரொம்ப லேசா சொல்றானே, உன வந்து என்ன சுட்டு போறான்னு பார்த்தா உன மரம்னு சொல்றான். என்ன பார்த்தா மரம்னு சொன்னான், மனுஷன் தான் ஆனா ஓரறிவு உள்ள தொடு உணர்ச்சி மட்டும் உள்ள மரணம்னு சொல்லிட்டான்டான். ஆக ஏன் வள்ளுவன் சாடுகிறான், என்ன என் மேல என்ன குற்றன்னா, நான் உன்ன சாடலப்பா, என் நூல் எழுதியதே உலக மக்கள் முன்னேற வேண்டும், அது அப்பேற்பட்ட நூல். அவங்க வந்து ஏன் உலக மக்களை பார்த்து இவ்வளவுதான் இடறி பேச வேண்டிய அவசியம் என்ன, அப்படி இல்லை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இப்போ ஏயா நீ ஏயா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா, இது நானே பேசுகிறேன், நான் இந்நேரம் ஓய்வு எடுத்துருவேன், ராத்திரி ரெண்டு மணி ஒரு மணிக்கு படுக்கிறேன், ரெண்டு மணி மூணு மணிக்கு படுக்கிறவன் இப்போ தான் கொஞ்சம் தூங்குவேன், இந்த நேரத்தை என்னை எழுப்பி விடுறாருனா பாருங்கள். ஆக எதோ சொல்லணுங்கிறதுக்காக இது ஐயன் என்ற வார்த்தை உலகம் புறாவும் இன்னும் ஓராண்டில் பரவும்னு சொல்லி பண்ணணும், ரெண்டு மாதம் ஆச்சு, இன்னும் பத்து மாதம் தான் இருக்குது, இன்னும் ஓராண்டில் வெளியாக போகுது. அப்போ தமிழ் தான் முக்கியத்துவம் இருக்கும், ஆங்கிலம் இல்லாமல் இருக்காது. உலக மக்கள் தொடர்பு கொள்ள தொழில்நுட்பம் மற்றும் உலக மக்கள் தொடர்பு கொள்ள ஆங்கிலம் அவசியம்தான். அதுக்காக தமிழை புறக்கணிக்க நியாயமில்லை. ஆசா ஞான பண்டிதனால் உருவாக்கப்பட்டது, அகத்தீசன் வள்ளுவ பெருமானால் உருவாக்கப்பட்டது தான் தமிழ். தமிழை தொட்டு படித்தாவே போதும் கடவுள் ஆவான் எங்களுக்கு தெரியும். அது என்ன ஆ என்ற வார்த்தையே அவன் தான் உருவாக்கியிருக்கான். பெரிய மர்மம் அதில் இருக்கு. ஆ ஊன்னு சொல்லுவான், புறமுத்து ஒடுங்குற காற்று அகாரம் என்றும் கண்டஸ்தானத்தை காற்று உகாரம்னா. இதெல்லாம் பெரிய ரகசியம், இது ஆங்கிலத்தை சொல்ல முடியாது. ஏ ஊன் எதை வச்சிருப்பான், அதுக்கு நம்மளுக்கு ஆங்கிலமாக எனக்கு தெரியாது, தமிழே எனக்கு சரியாக தெரியாது. ஆக அவ்வளோ பெரிய ரகசியத்தை உள்ளே இருக்கும் தமிழ், அவ்வளோ ரகசியம். ஆ ஓ எட்டு எழுத்து எட்டு ரெண்டும் என்று சொல்வார் ராமலிங்க சாமி, எட்டு ரெண்டும் இது அவனுக்கு சுட்டி காட்டியன்னு சொல்வார். ஆக எட்டு ரெண்டும் அறியாதவர்கள் சொல்வார். ஆக என்ன அப்படின்னு சொன்னால், அப்பேற்பட்ட விஷயத்தை தமிழை பிள்ளைகள் படிக்க வேண்டும். தமிழ் படித்தால் தான் திருக்குறளை தொட முடியும், இல்லை என்றால் தொட முடியாது. ஆகவே இந்த வருங்காலத்தில் இந்த காலம் ஒரு ஆண்டு நெருங்கிட்டு வருது, இன்னும் பதினொரு மாதம்தான் இருக்குது. ஒன் மொழியை நான் மதிக்கிறேன், என் மொழியை நீ மதிக்க வேண்டும், இது குற்றமாயுது. ஒன் நீ ஆங்கிலம் படிக்கிறது, உன் மொழி நீ ஆங்கிலனாக இருக்கலாம், உன்னை நீ விரும்புகின்ற மொழியை நான் மதிக்கிறேன், என் தாய்மொழியை நீ மதிக்க வேண்டும். அதுதானே, நான் தாய்மொழியை அவமதித்து விட்டு நீ இன்னொரு மொழியை செய்யாது. இது ஒரு மூன்றாவதுப்பாவது படி, முன்னே சொன்ன மூன்றாவதுப்பாவது தமிழ் படியா. தமிழை பஸ் ஸ்டாண்டுக்கு போகும், பஸ் ஸ்டாண்டில் பேருந்து நிலையத்துக்கு போகும்போது திருச்சின்னு சொன்னால் மற்றவனை கேட்குற யோக்கியம் வந்துடும். அப்புறம் திருச்சி சேலம் இது சுசாம்பாள் சமத்து பெரிய இடத்து திருச்சி ஏதாவது முத அன்னைக்கு பார்க்குறான், மறுநாள் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். விஸ்வாம்பாள் சமுத்திரம் நீண்ட பேர் இருக்கும், அதை வேங்கடத்தான பேர் இருக்கும். புரிந்துக்கணும்ல, இவன் தமிழ் படித்தான் தெரியும், இல்லாட்டி பக்கத்தில் அவனை இவன் கோட் சூட் போட்டுட்டு இருப்பான், பேண்ட் சட்டை போட்டுருப்பான், பக்கத்து ஒரு கை நாட்டு பண்ண கூப்பிட்டு எது எந்த ஊர் போன்னு கேட்பான், அப்படியே கீழே மேலேயும் பார்ப்பான், என்ன தெரியாதா பையன் இவ்வளோ பார்த்த படித்த மாதிரி தெரியுதுன்னா தான் தமிழ் படிக்க முடியலையே. ஆக விஸ்வாம்பாள் சமுத்திரம் வேங்காடத்தானூர் இவர்கள்லாம் மற்றவனுக்கு கேடு தான் இருக்கணும். அடைய மூன்றாவது பாவது தமிழை படியா, அது எதுக்கு அவனு தமிழ் படிக்கணும், ஏன் இஷ்டம், மொழி அடிப்படை ஜீவாதார உரிமைன்னா கல்வி என்னுடைய சொந்த விஷயம், நீ என்ன கேட்கறதுனா ஒன்று எனக்கு அது தெரியும், அடிப்படை ஜீவாதார உரிமை தெரியும், அந்த ரகசியம் அதுவும் தெரியும், அந்த சட்டமும் தெரியும், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட உரிமை இருக்குது, மொழியும் அவன் உரிமை தான், மொழி அவனோட உரிமை, நீ என்ன அது மறுத்ததுன்னு சொல்லலாம், இருந்தாலும் மூன்றாம் வகுப்பாவது படிக்கணும்னு சொல்கிறது கடவுளாசி புரியதுக்கு, நீ முன்னேற வேணும்ல, தமிழை தொட்ட அந்த அந்த எழுத்தை தொட்ட அப்புறம் தமிழை பேசுனாவே நல்லது நடக்கப்ப, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ இப்போ இதோட நான் சொல்லக்கூடாது, தமிழ் பேசிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்க, தமிழ் பேசிட்டு இருக்கும்போது காலை விழுந்தா போதும் தாண்ட படித்தனுடைய அருள் கிடைக்கும், தமிழை பேசியிருந்தா படித்தா இன்னும் அதை விட ஆசி கிடைக்கும்னா. ஆக தமிழை தொடுதல், புத்தகத்தை தொட்டு பாரு, வேற ஒன்றும் வேண்டாயா, நீ ஆங்கிலமே படிச்சுக்கய்யா, தமிழ் புத்தகத்தை தொட்டாவது பாரு, தொட்டாவே ஆசான் நம்ம பிள்ளைன்றோம், அதை விட வரணும், இப்போதான் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க தமிழ் பேசியிருப்போம், இப்படியோ விட்டுட்டீங்கன்னா இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் படிச்சுனாக்கா இப்பவே என்ன செய்யறான்னாக்க, நேற்று நைட்டு வந்தேன் அங்கே டிஃபன் கேட்டேன், அவன் தோசை தான் இருக்கான், இப்படி ஒரு தமிழ் இது தான் சுத்த தமிழ் இது, நேற்று நைட்டு வந்தேன், ரொம்ப இதாக இருந்துச்சு, அது என்ன உடம்பு பலகீனமாக இருந்துச்சுக்கான், ரொம்ப அதெல்லாம் பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் பேசுகிறான், இன்னும் இப்போ பேசிகிட்டு இருக்கிறான், ஒரு பொண்ணு என்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பார், இந்த வண்டி நம்பரை சொல்லுது, வண்டி நம்பர்லாம் ஆங்கிலத்தை சொல்லுது, ஐயோ பாவம், எனக்கு ஆங்கிலம் தெரியல, நான் செய்த பாவம், அது அந்த நம்பர் T1 ஆய்வு ஆங்கிலத்தை சொல்லிச்சு, எனக்கு புரியலம்மா, தெரியல தாயே, என் தமிழில் சொல்லுன்னு, ஏன்னா இது ஒரு தெரியல உங்களுக்கு தான், ஐய என்ன செய்யலம்மா, நீ நான் செய்த பாவம், நீ செய்த பொண்ணியே, நீ இப்படி ஆங்கிலத்தை சொல்லிட்டு இருக்க தமிழை சொல்லுது, அப்போது பேசலை பாதி ஆங்கிலம் பாதி தமிழ் பேசுகிறான், அது பெரிய கலை நினைக்கிறேன், இப்படாச்சு இது அந்த பாதியாவது காதல் உழுது எங்களுக்கு, இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆங்கிலம் தான் பேசுவான், கடைசியில் மொழி அழிந்தால் ஏன்னா அழிந்து விடும், இப்போ இதே மொழி இப்போ மலேசியாவில் தமிழ் மலேசியா மொழி படிக்கிறாங்க, அங்கே என்னமே கண்டுபிடி தமிழ் பேசலாம் தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவன் மலேசியாவில் இருப்பவர்களும் இது சுத்தா அந்த இது தமிழை பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்ல வாய்ப்பாக போச்சு தமிழ் படிக்கிறாங்க, ஆகவே மொழி அழிந்தால் என்ன வழியும், நிச்சயமாக சுத்த சன்மார்க்கும் அழிந்தே போகும், அங்கே கடவுள் தன்மை இருக்குது, ஏதோ பேசிகிட்டு இருப்போம், கடவுள் தன்மை இருக்க வேண்டும்ன்றால் அங்கே தமிழ் இருக்க வேண்டும், தமிழ் இருக்கின்ற இடத்த கடவுள் தன்மை இருக்கும், தமிழ் உள்ள இடத்துல நீ சன்மார்க்கம் இருக்கும், ஆகவே ரொம்ப நேரத்தை நான் வீணாக்க நினைக்காதீங்க, கேட்க தெரிந்து கொள்ள வேண்டியது, மனிதனை பற்றி நில உயர வேணும் என்றால் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, பெரியோர்கள் தாய்மார்கள் அதிக நேரம் நான் பேசுவதனால மன்னிக்க வேண்டும், ஏதோ தலைவன் நிறுத்துன்னு சொல்லி நான் நிறுத்தியிருப்பேன், ஏதோ பேச சொல்லி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் காலையில் 3 மணியிலிருந்து இருக்கீங்க, ஐயா இதை தொடர்ந்து இப்படி பேசுனா தாங்குமான்னு சொல்லக்கூடிய ஒன்றும் குற்றம் இல்லை, அப்படி ரொம்ப கைகால் அதிக சோர்வு இருந்தால் அப்படி சற்று போயிட்டு வரலாம், ஆகவே இன்றைய பொழுது சன்மார்க்க சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்ற தலைப்பில் ஆசான் ராமலிங்க சாமிகள் தந்திருக்கிறார், அந்த பாடலை படித்திருக்கிறோம், பெரியவங்க நூல் அல்லவா, தொட்டாலே போதும், தொட்டாலே அவ்வளோ பெருமை உண்டு, அதான் இப்போ நீங்களாம் படிக்கிறீங்க, அந்த நூல் உங்கள்கிட்ட கையில் இருக்குது, இதெல்லாம் புத்தகமாக வெளியிடறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்குறோம், அது அந்த புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சா நல்லது, திருக்குறள் வீட்டில் இருக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் எல்லா வளமும் பெற வேண்டும், நான் அடைந்த வாய்ப்பை நான் பெற்ற இந்த பெரும்பேரை நீங்களும் பெற வேண்டும், எல்லா நன்மையும் அடைய வேணும், நோய் இல்லாமல் இருக்கணுய்யா, அப்புறம் பேசிக்கலாம் ஐயா, நோய் இல்லாமல் இருக்கணுய்யா, வறுமை இல்லாமல் இருக்கணுய்யா, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணுய்யா, குடும்பத்தில் போட்டி பொறாமல் இருக்கியா, மன அமைதி வேண்டும், இதுக்கு தான் வந்திருக்கிறீங்க, மன அமைதி, வறுமை இல்லா வாழ்வு, கடன் சுமை இல்லாதது, ஒரு சாந்தம், உடல் ஆரோக்கியம், தொட்டு தொடங்குதல், மரணமில்லா பெருவாழ் பெறுதல் போன்ற ஒரு இந்த அந்த லட்சியத்தை அடைய தான் நான் கூடியிருக்கிறோம், நீங்கள் எல்லாம் நான் பேசிய சில குறை இருக்கும், என்ன காரணம்னா நான் மூர்க்கத்தனமான குடும்பத்தை பிறந்தவன், மூர்க்கத்தனமானவன் நான், கொடிய பாவி நான், என்னிடம் இனிமே பேச மாட்டேன் நான், எப்போ வக்கரை புத்தி, என்னோட நாக்கில் வந்து சனி இருக்கும், என் பேச அப்படிதான் இருக்கும், பேசுறதே நயமா சொல்ல மாட்டேன், கட்டுமையாக பேசுவான், அது என்னுடைய வினப்பையன், அப்படி நான் பேசியே பாய வரவேன், ஆகவே என்னிடம் சில குறைகள் இருக்கும், பெரியோர்கள் தாய்மார்கள் பொறுத்துக்கொள்ள அதை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இது நேரம் வரலும் அமைதியாக இருந்து என்னுடைய சில கருத்துக்களை கேட்ட உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.